From the conference center
Salt Lake City in Alaya Sadakathil ulla Maanattu Mayathil irundhu idu pirkala parisuthavaangalin Yesu Kristu sabaiyin 179th varidandar podu maanadu podu adhigarigal mattum sabaiyin podu aluvalargalil irundhu sorpolivaalargal thervu seiyappattullanar ikkootathin isai Mormon aasarippu koodara paadarkulu vazhangugirathu. இந்த ஒளிபரப்பு பானவெல் கம்யூனிகேஷனால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு, ஒளிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான ஒப்புதல் இன்றி தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதான தலைமையின் முதல் ஆலோசகரான ஹென்றி பி ஐரிங் இக்கூட்டத்தை நடத்துவார்.
சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 179th வருடாந்திர பொது மாநாட்டின் 5th இறுதியுமான கூட்டத்திற்கு இந்த நண்பகலில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சகோதரர் ஐரிங்கான நான் இந்த மாநாட்டை நடத்துமாறு இந்த மாநாட்டை தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கேட்டுக்கொண்டார். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கைக்கோள் மூலமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சபை அனைத்தினர்களுக்கும் எங்களுள்ள நண்பர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டிலும் லிண்டா மார்கரெட் ஆர்கன் வாசிக்க, எட்கர் தாம்சன் மற்றும் மார்க் வெல்பர்க் வழிநடத்துதலின் கீழ் ஆசிரிப்பு கூடார பாடல் குழுவால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படும். இப்போது நவ் யூ சிங் வித் ஒன் அக்கோர்ட் என்ற பாடலை பாடி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். பின்னர் 73 எல்டர் ஸ்பென்சர் வி ஜோன்ஸ் ஆரம்ப ஜபம் கூறுவார்.
Our beloved
சொர்க்கத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, நாங்கள் நன்றி உடையவர்களாக இந்த மாலை பொழுதில் வந்து இருக்கிறோம். உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த திட்டத்திற்காக, எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருந்ததற்காக, இங்கு வந்திருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை பற்றி, உங்கள் குமாரனை பற்றியும் நாங்கள் அறிந்திருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறோம்.
உங்கள்
திட்டத்துக்காகவும் திரும்ப உங்களிடம் வருவதற்கு அமைத்து இருக்க திட்டத்துக்காகவும் நன்றி சொல்கிறோம். எங்களுடன் இந்த கூட்டத்தில்
and in particular the things that are taught today, bless us with ears that will
எங்களை ஆசீர்வதிக்க கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் காதுகளுக்கும் எங்கள் வார்த்தைகளுக்கும் எங்கள் மனதிலும் உங்கள் குமாரனின் உதாரணமாக இருக்க எங்களுக்கு ஆசீர்வதிமாகல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
ஃபாதர் பாடலை பாடல் குழு பாடினார்கள். இப்போது பன்னீரு அப்போஸ்தலர் குழுவத்தின் மூப்பர்களான டாலினே சோக் மற்றும் டேவிட் ஏபெட்னார் உரையாற்ற நாம் மகிழவுடன் கேட்போம். அவர்கள் உரைகளுக்கு பின் எழுபத்தினர் கேரி இ ஸ்டீவன்சன் உரையாடுவார்.
Our Savior gave himself.
சுயநலமற்ற சேவையில் நமது இரட்சகன் முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு சுய ஆர்வங்களை ஒறுப்பதில் நாம் ஒருவருவரையும் பின்பற்ற வேண்டும் என அவர் போதித்தார். ஒருவன் என்னை பின்பற்றினால் வரவருமால் தன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பிறக்கடவான். தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னிமித்த தன் ஜீவனை இழந்து போவான் அதையும் கண்டடைவான். அந்த போதனை பின்பற்றுவதில் ஒரு பிரிவாக பிற்கால பரிசுத்தவான்கள் ஒப்பற்றப்பட்ட தங்களின் சுயநலம் இல்லாத சேவையின் அளவிற்கு அவர்கள் ஒப்பற்றார்கள். முழுநேர ஊழிய சேவைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பிற்கால பரிசுத்தவான்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் ஓய்வின் வீட்டின் வசதிகள், பிள்ளைகளுடன் பேரப்பிள்ளைகளுடன் நேரம் செலவழிப்பதை ஒதுக்கி கைத்துவிட்டு பரிச்சமில்லாத இடங்களுக்கு அந்நியர்களுக்கு சேவை செய்ய புறப்படுகிறார்கள். இளம் வயது ஆண்களும் பெண்களும் தங்கள் வேலையும் கல்வியையும் தள்ளிவிட்டு எங்கே அவர்கள் நியமிக்கப்பட்டாலும் அங்கே போகிறார்கள். உயிரோடு இருக்கிற மறுத்த நமது சமூக மனிதர்களுக்காக அன்பின் சேவையின் மனப்பான்மையுடன் மட்டுமே அல்லாமல் வேறு எந்த நோக்கமில்லாமல் ஆலயப்பணி என நாம் அழைக்கிற சுயநலமற்ற சேவைகளில் ஆயிரக்கான உண்மையுள்ள அங்கத்தினர்கள் பங்கெடுக்கிறார்கள். அதே சுயநலமற்ற சேவை அனைய அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நமது பிணையங்களில் தொகுதிகளில் கிளைகளில் வழங்கப்படுகிறது. இவைகள் அனைத்தும் உலக பிரகாரமாக ஈடு செய்யப்படுவதில்லை. ஆனால் தங்கள் ஒப்பு சக மனிதர்களுக்கு கிறிஸ்துவை போன்ற சேவையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நமது முன்னறிமைகளை ஆசைகளையும் விட்டு கொடுப்பது என்பது எளிதான காரியமல்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கிலாந்தில் ஒரு புதிய ஊழிக்காரர் ஏமாற்றமடைந்து சலித்துக் கொண்டார். தனது நேரத்தை வீணடிப்பாக அவர் உணர்வதற்கு வீட்டிற்கு அவர் கடிதம் எழுதினார். புத்திசாலியான அவரது தகப்பன் பதிலளித்தார், உன்னை மறந்து உன் பணியை செய். இளம் மூப்பர் கார்டன் பி இங்கிலி முழங்காட்படியிட்டு தன்னை மறக்கவும் கர்த்தரின் சேவையில் தன்னை ஈடுபடுத்தவும் அவர் முயற்சிப்பிற்காக கர்த்தருடன் அவர் உடன்படிக்கை செய்தார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு முதிர்ச்சி பெற்ற கர்த்தரின் ஊழியக்காரர்களுக்கு மூப்பர் இங்கிலி சொன்னார், தனக்காக மட்டும் வாழ்கிறவர்களை உதிர்ந்து மடிந்து போவார்கள். மற்றவர்களுக்கு சேவையில் தங்கள் மறக்கிறவர்கள் இந்த வாழ்க்கையிலும் நித்தியிலும் வளர்ந்து பூத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கான சேவையும் சேர்ந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஆயத்தமும் அடங்கியிருக்க வேண்டும் என கடந்த ஜனவரியில் பிவாயு மாணவர்களுக்கு தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் போதித்தார். போதகரின் ஊழியத்தின் தன்மையில் அன்பின் ஒரு எண்ணம் என தலைவர் மான்சன் சொன்னார். குருடையர்களுக்கு அவர் பார்வையும் சப்பானிகளுக்கு கால்களையும் மறைத்தவர்களுக்கு உயிரையும் அவர் கொடுத்தார். ஒருவேளை நமது சிருஷ்டிரை நாம் சந்திக்கும் போது எவ்வளவு பதிவாளி நீங்கள் வகுத்திருக்கிறீர்கள் என அவர் நம்மை கேட்க மாட்டாரா? மாறாக எவ்வளவு பேருக்கு நீங்கள் உதவினீர்கள் என கேட்டார். உண்மையில் அவரது மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் அவருக்கு சேவை செய்யாத வரை கர்த்தரை ஒருபோதும் நீங்கள் நேசிக்க முடியாது என தலைவர் மான்சன் முடித்தார். மற்றவர்களுக்காக செய்யும் சேவையில் நம்மை நாம் இழப்பதற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்யும் தியாகமே. இது பிற்கால பரிசுத்தவான்களும் மட்டும் ஒப்பற்றதல்ல. ஒவ்வொரு பிள்ளையும் சுமக்கவும் வளர்க்கும் தாய்மார்கள் வேதனை அடைந்து தங்கள் முன்னுரிமைகளையும் வசதிகளையும் இழக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை ஆதரிக்க தகப்பன்மார்கள் தங்கள் வாழ்க்கையையும் முன்னுரிமைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்ய விருப்பமுள்ளவர்களுக்கும் விருப்பமில்லாதவர்களுடைய இடைவெளி இன்றைய உலகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு பதிலாக அவர் நாய்களாகவே தேர்ந்தெடுப்பார்கள் என விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு இளம் தம்பதியினர் பேசிக் கொண்டிருந்ததை சமீபத்தில் எங்கள் குடும்பத்தாரில் ஒருவர் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நாய்கள் அதிகம் தொந்தரவு செய்வதில்லை, அவைகள் திரும்ப பதில் அளிப்பதில்லை, வீட்டில் அத்தோடு நாம் இருக்க வேண்டியதில்லை. தங்களின் முன்னுரிமைகளை ஒப்படைக்க விருப்பம் கொண்டு தங்களின் பொறுப்பில் பரலோக பிதா அனுப்புகிற பிள்ளைகள் சுமப்பதாலும் வளர்ப்பதாலும் அந்த சுயமில்லாத பிரிவின் மக்களுக்கு மத்தியில் அநேக பிற்கால பரிசுத்தவான்களின் தம்பதியர் இருக்கிறார்கள் என்று நான் களி கூறுகிறோம். உணமற்ற குடும்ப அங்கத்தினர்களை வயதான பெற்றோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் நாம் களி கூறுகிறோம். இதனால் எனக்கு என்ன பயன்? என்ன இந்த சேவையில் எதுவும் கிடைப்பதில்லை. அதற்கு தேவைப்படுவதெல்லாம் சுயநலமற்ற சேவைகளுக்கு தனிப்பட்ட வசதிகளை ஒரு பக்கம் தள்ளி வைப்பதே. நமது நாளில் அநேக மக்களின் உலக பிரகமான வழியான புகழுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் பிற உடனடி சந்தேகத்திற்கும் மாறாக இவைகள் எல்லாம் நிற்கின்றன. பிற்கால பரிசுத்தவான்கள் தியாகம் செய்ய ஒப்பற்ற முறையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் திருவருந்தில் பங்கேற்பதால் கர்த்தருக்கும் நமது சக மனிதர்களுக்கும் சேவிக்க நமது ஒப்பு கொடுத்தலை நாம் சாட்சி அளிக்கிறோம். பரிசுத்த ஆலய சடங்குகளை தியாகம் செய்யவும் மற்றவர்களின் நல்விழாவுக்காகவும் நமது நேரத்தையும் திறமைகளையும் அர்ப்பணிக்கவும் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். கூட்டு பணிகளில் ஒன்று சேர தரங்கள் திறமைகளும் பிற்கால பரிசுத்தவான்கள் பிரசித்தம் பெற்றவர்கள். மேற்கு மலைப்பகுதிகளில் கூடியிருப்புகளை நிறுவியதில் பொதுவான நல்ல காரியத்திற்காக சுயநலமற்ற ஆதரவான நமது கௌரவமிக்க கலாச்சாரத்தை மார்பன் முன்னோடி அமைத்தார்கள். இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி அநேக நாடுகளில் நமது உட்கால உதவிக்கரங்கள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சமபத்தியில் தேர்தலில் திருமணத்தை பாதுகாக்கும் முயற்சிகளில் நம்மை போன்ற முன வல்லவர்களோடு நாம் ஒன்று சேர்ந்தோம். சிலருக்கு இந்த செயலில் மிக பெரிய தியாகம் தனிப்பட்ட தொடர்ந்த வேதனையும் இருக்கிறது. பரந்த சமுதாயத்திற்கு பலன் தர கூட்டு முயற்சிகள் எவ்வாறு பணிபுரிவதென நமது அங்கத்தினர்களின் மத நம்பிக்கையும் சபையும் சேவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதனால் கல்வியில், உள்ளூர் அரசாங்கத்தில், தர்ம காரியங்களில் மற்றும் எண்ணிலடங்கா பிற முயற்சிகளிலும் கூட்டு முயற்சிகளில் அதிக திறமைகள் இருக்கிற நேரத்தையும் வளங்களையும் சுயநிலமில்லாது தியாகம் செய்கிற பிற்கால பரிசுத்தவான்களின் தன்னர்வாளர்களுக்கு அதிக தேவையாய் இருக்கிறது. தியாகம் செய்ய நமது அங்கத்தினர்களின் விருப்பத்தையும் நமது ஆற்றமிக்க சபை அம்பத்திற்கு தங்களின் கூட்டு முயற்சிகளில் தங்கள் திறமைகளையும் குருட்டுக்கள் படிதல் என சில விமர்சகர்கள் தவறுதலாக அழைக்கிறார்கள். இரண்டு விவரங்களுமே சரியில்லை. நமது சபையை வெளியே இருந்து அதை மாறியே செய்வது எந்த குருட்டுக்கள் படிந்தாலும் இந்த சபையின் மதிப்பையோ அதன் அங்கத்தினர்களின் நடத்தையோ நகல் படுத்தாது. தியாகம் செய்ய நமது விருப்பம் கூட்டு முயற்சிகளில் நமது திறன்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது விசுவாசத்திலிருந்து நமது தலைவரின் உணர்த்துதலான உரைகளிலிருந்து அறிந்து நாம் செய்கிற ஒப்பு கொடுத்துகளிலிருந்து உடன்படிகளிலிருந்து வருகிறது. துரதிருஷ்டமாக உலகத்தின் தரங்களுக்கும் மதிப்புகளுக்கும் தங்களின் முன்னுரிமையை கொடுத்து மற்றவர்களுக்கு சுயமில்லாத சேவையை அளிக்க சில பற்கால பரிசுத்தவான்கள் தவறுக்காக தோன்றுகிறது. கோதுமையைப் போல நம்மை படைக்க, அதாவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் போலவே நம்மையும் மாற்ற சாத்தான் விரும்புகிறான் என இயேசு எச்சரித்தார். மாறாக அவரை பின்பற்றுகிறவர்கள் விலை மதிப்புள்ளவராகவும் ஒப்புற்றவர்களாகவும் பூமிக்கு உப்பாகவும் எல்லா மனிதருக்கும் பிரகாசிக்க உலகத்திற்கு ஒளியாகவும் இருக்க வேண்டும் என இயேசு போதித்தார். தேவனை விட மனிதருக்கு நாம் பயந்து போனால் நமது இரட்சகருக்கு நம்மால் ஒன்றாக சேவிக்க முடியாது. உலகத்தின் புகழை நாடுகிறவர்களையும் கர்த்தருடைய காரியங்களை விட பூமிக்குரிய காரியங்களுக்கு தங்கள் மனங்களையும் செலுத்துவதற்காகவும் அவரது மறுஸ்தாபிக்க சபையில் சில தலைவர்களை அவர் கணிந்து கொண்டார். கர்த்தரின் தரங்களை அமைக்கவே அன்றி உலகத்திற்குரியவை பின்பற்ற அல்ல என அந்த கடந்து கொள்ளுதல் நமக்கு நினைவூட்டுகிறது. மூப்பர் ஜான் ஏ ரெஸ்டோ அறிவித்தார், மற்ற மனிதர்களைப் போல் நம்மால் வாழ முடியாது. மற்றவர்களைப் போல பேசுவோ மற்றவர்களைப் போல நடக்கவோ நம்மால் முடியாது. ஏனெனில் நமக்கு வேறு இலக்கு, கடமை, நம் மீது சுத்தப்பட்ட பொறுப்புகள் இருக்கின்றன. நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு புத்திசாலியான நண்பர் சொன்னதைப் போல, கடற்கரையிலுள்ள எல்லா நீச்சல்காரர்களைப் போலவே நீங்களும் தோற்றமளித்தால் நீங்கள் உயிர் காப்பாக ஆக முடியும். உலகத்தின் புகழை நாடி தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஒருக்கொருவரில் அன்பு கூறுவதும் சேவையில் நமது வாழ்க்கையை இழப்பதுமே நமது நித்திய ஜீவனை காக்க ஒரே வழி என்ற இரட்சகரின் நிச்சயத்தை உண்மையில் மறுக்கிறார்கள். இரட்சகரின் போதனை சிஎஸ் லூவஸில் விவரித்தார், உங்களுக்கு சுய நலமில்லையாத உடனடியே உண்மையிலேயே மையாம் இருக்க விரும்புவதில் நான் தேவனாயிருக்க உங்களை நீங்கள் வைக்க சாத்தியமாயிருக்கிறது. அதுவே சாத்தானின் பாவம். அந்த பாவத்தையே அவன் மனு குலத்திற்கு போதித்தான். மனிதன் வீழ்ச்சிக்கும் பாலியலுக்கும் சம்பாதிக்கிற சில மக்கள் நினைக்கிறார்கள், ஆனால் அது ஒரு தவறு. அவர்கள் தேவங்களை போலாக்கலாம். அவர்கள் தங்களை உருவாக்கியதைப் போல தங்கள் சொந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சந்தோஷத்தின் சில வகையை கண்டுபிடிக்கலாம் என்ற கருத்தையே சாத்தான் நமது பழங்காலத்து முன்னோர்களின் தலைமையில் கேட்டான். அதிலிருந்து மோசமான முயற்சி வந்தது. அவனை சந்தோஷப்படுகிற தேவனை தவிர சிலவற்றை கண்டு படிக்க முயற்சியில் நின்ற பயங்கரமான நீண்ட கதை வந்தது. தேவனை சந்தோஷப்படுத்துவதை விட மனிதன் குறிப்பான தன்னை சந்தோஷப்படுத்த ஒரு சுயநலமானவன் அதிக ஆர்வலமாய் இருக்கிறான். தனது சொந்த சேவைகளிலும் ஆசைகளிலும் மட்டுமே அக்கறையுள்ளவனாய் இருக்கிறான். அவன் தன் சொந்த வழியிலும் உலகத்தை போன்ற சாயலுடைய தனது சொந்த தேவனின் சாயலிலும் நடக்கிறான். தேவனின் உடன்படிக்கையின் வாக்களிப்புகளிலிருந்தும் இந்த அளவின் காலங்களில் நமக்கு தேவையாயிருக்க பூலோக நடப்பு உதவியிலிருந்து இத்தகைய நம்பர் துண்டிக்கப்படுகிறான். மாறாக இரட்சகர் போதித்தை போல ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செலுத்தி சேவை செய்யும் போது நமது உடன்படிக்கைகளும் நமது உறவுகளிலும் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். தியாகம் நிச்சயமாக வழக்கத்திற்கு மாறானது என்கிற சுயநலமற்ற கூட்டு சேவைக்கான தேவையை நமது முன்னோர்களுக்கு போதிக்கப்பட்டவை மங்கிவிட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். இதில் எனக்கு என்ன பலனாய் இருக்கிறது என எல்லோருமே கேட்கிற சுயநலமான காலமான இதை எனது தலைமுறை என யாரோ ஒருவர் குறிப்பிட்டார். உலகத்தின் கர்வமாக தரிசனத்தில் காணப்பட்ட பெரிதும் விசாலமானதுமான கட்டிடத்திலிருந்து பரிகாசமும் கேலியும் செய்தவர்களின் துதியை மேற்றுக்கொள். கடினமான முயற்சிக்கிற தோன்றுகிற உங்களில் சிலருக்கு நன்றாக தெரியும், ஒன்றுமில்லாததிலிருந்து எதையாவது பெறுவதுதான் நமது நாட்களின் உலகத்தின் நோக்கம். பேராசையின் பழங்காலத்து தீமை தனது அதிகாரத்தின் உரிமையில் அதன் முகத்தை காட்டுகிறது. இதற்கு தன் உரிமையை படட்டவன், ஏனெனில் நான் யார்? ஒரு மகன், ஒரு மகள், ஒரு குடிமகன், ஒரு பாதிக்கப்பட்டவன் அல்லது ஒரு பிரிவின் ஒரு அங்கத்தினர். உரிமை பொதுவாக சுயநலமாகும். அது அதிகமானதை எதிர்பார்த்து குறைவானதை கொடுக்கிறது அல்லது எதையும் இல்லை. நம்மை சுற்றியிருப்பவர்கள் மேலாக நம்மை உயர்ந்து நாடுவதற்கு அதன் முக்கிய கருத்து காரணமாய் இருக்கிறது. தேவனிடமிருந்து யாராவது எந்த ஆசீர்வாதங்களையாவது பெறும் போது அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதனாலே என்ற இருபக்கம் சமமான வெகுமதியில் பெறுகிறது. பேராசையின் உரிமைகள் பலன்கள் சில தொழில்கள் நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படும் கோடிக்கணக்கான அதிகப்படியான சம்பளத்தில் தெளிவாகிறது. பின்னால் கவனக்குறைவான கடன் வாக்குதலையும் அதிகப்படியான பொருட்கள் வாக்குதலையும் அதிகரிக்கிறது. பேராசைக்கும் சுலநயலத்திற்கும் சூதாட்டம் மற்றொரு உதாரணம். மற்றவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஒரு பெரிய தொகையை பெரும் நம்பிக்கையில் ஒரு குறைந்த பணத்தை வைத்து சூதாட்டக்காரன் விளையாடுகிறான். அது எந்த ரூபத்தினாலும் ஒன்றுமில்லாததிலிருந்து எதையாவது பெறுதல் அறுவுடையின் சுவிசேஷத்தின் பெருமானத்திற்கு எதிரானது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது எல்லாமே என்னை பற்றித்தான் என உலகத்தின் கொள்கைகள் தவறாக போதிக்கின்றன. அந்த வெட்கக்கேடான எண்ணம் எந்த மாற்றத்தையும் எந்த வளர்ச்சியையும் ஏற்படுத்தாது. தனது பிள்ளைகளுக்காக அவரது மகத்தான திட்டத்தில் அவன் கண்டுபிடிக்கிற இலக்கை நோக்கி நித்திய முன்னேற்றத்திற்கு அது எதிராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் திட்டம் நமது சுயநலமான ஆசைகளுக்கு மேலாக நம்மை உயர்த்தி இந்த வாழ்க்கை எல்லாமே நாம் என்னவாக முடியும் என்பதை பற்றித்தான் என நமக்கு போதிக்கிறது. ஏழைகளிலும் ஏழைகளுக்காக முழுத்தோடு இலவச சேவை செய்ய தன்னையும் தனது சக ஊழியக்காரர்களையும் அர்ப்பணித்த கொல்கத்தாவின் மறைந்த அன்னை திரேசா சுயநலமற்ற சேவையின் ஒரு மகத்தான எடுத்துக்காட்டுது. நமது வாழ்வை நாம் நிரம்பியிருக்கிற அன்பின் இரக்கத்தின் செயல்களான ஒரு காரியம் எப்போதும் நமக்காக பரலோகத்தை வைத்திருக்கும் என அவர் போதித்தார். நம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, மிகுந்த அன்பின் சில காரியங்களை மட்டுமே செய்ய முடியும் என்பதை அன்னை திரேசா காத்து கொண்டார். அவரது கிறிஸ்தவ நற்செயல்கள் வரப்போகிற தலைமுறைகளுக்கு ஒரு ஞாபகமாய் இருக்கும் என தங்களின் அனுதாப செய்தியில் பிரதான தலைமை அறிவித்தார்கள். அதைத்தான் அவர்களுக்கு சேவை செய்வதில் நமது வாழ்வை இழத்தல் என இரட்சகர் அழைத்தார். சபைக்கு வருவதில் நமது எண்ணங்களுக்கு எந்த கொள்கை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும். இன்று நான் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை, அல்லது யாருமே நட்பாய் இல்லை, அல்லது நான் கவனமான மாட்டேன், அல்லது எனது தேவைகள் சபை நிரப்பவில்லை என சிலர் சொல்கிறார்கள். அந்த பகுதியிலெல்லாம் சுயநலம் கருதுகிறதையும் ஆவியின் வளர்ச்சிக்கு தடங்கலாம் இருக்கிறது. மற்றொரு புத்தளிசியான நண்பர் எழுதினார், பல ஆண்டுகளுக்கு முன் சபைக்கு போவதை எனது எண்ணம் மாறியது. இனியும் எனக்காக நான் சபைக்கு போவதில்லை, மற்றவர்களை பற்றி எனக்காகவே நான் போகிறேன். தனியாக அமர்ந்தவர்களிடம் பேசவும் விசாரிப்புகளை வரவேற்கவும் ஒரு நியமனத்தினானாக ஏற்றுக்கொள்ளவும் நான் தீர்மானித்தேன். சுருக்கத்தில் தளர்ந்ததில்லை. ஊக்கமாயிருக்கும் எண்ணத்துடனும் மக்களின் வாழ்வின் ஊக்கமான வேறுபாட்டை எடுப்படுத்தவும் ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்கு போகிறேன். அதைத் தொடர்ந்து சபை கூட்டங்களுக்கு நான் போவது அதிக சந்தோஷம் தருவதாகவும் திருப்தியுள்ளதாக இருந்தது. நான் பெறுவதற்காக அல்ல, நான் கொடுப்பதற்காக நான் செயல்பட்டு சேவிக்கும் போது நான் சந்தோஷமாயும் அதிக திருப்தியாகவும் இருக்கும் என்று நித்திய கொள்கைகள் இவைகள் அனைத்தும் சித்தரிக்கின்றன. அவரை பின்பற்ற நமது இறைச்சிகரை நம்மை வலியுறுத்துகிறார். மற்றவர்களுக்கான சுயநலமற்ற சேவையில் நம்மை இழப்பதற்கு தேவையான தியாகங்களை செய்தல் அதில் அடங்குகிறது. நாம் செய்தால் தேவனின் வரங்கள் அனைத்திலும் மகத்தான நித்திய ஜீவனையும் பிதாவகிய தேவனுடனும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் வாழும் மகிமையும் சந்தோஷத்தையும் அவர் நமக்கு வாக்களிக்கிறார். அவர்களையும் அவர்களது பிள்ளைகளுக்காக அவரின் இரட்சிப்பின் மகத்தான திட்டத்தையும் நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
1980 ஒரு பிணிய தலைவராக நான் அழைக்கப்பட்ட பின் உடனே ஒரு பிணிய தலைவராக விடுவிக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பரோடு நான் பேசினேன். எங்களது உரையாற்றின் போது ஒரு ஆற்றலின் பிணிய தலைவரை பற்றி அவருக்கு என்ன போதிக்க முடியும் என்று அவரை கேட்டேன். எனது கேள்விக்கான அவரது பதில் தொடர்ந்து வந்த எனது சேவையில் ஊழியத்தில் ஒரு மகத்துவமான பதிப்பை ஏற்படுத்தியது. அவரது விடுவிக்கு பின் உடனடியாக ஒரு ஆலய பணியாளராக ஊழியம் செய்ய அவர் அழைக்கப்பட்டார். அவர் சொன்னார், பின்னர் அவர் சொன்னார், ஒரு பிணிய தலைவராக இருப்பதற்கு முன் நான் ஒரு ஆலய பணியராக இருந்திருக்க வேண்டும். ஒரு பிணிய தலைவரான எனது அழைப்பிற்கு முன் ஆலயத்தில் நான் சேவை செய்திருந்தால் நான் ஒரு மிக வித்தியாசமான பிணிய தலைவராக இருந்திருப்பேன். அவரது பதிலால் நான் மிக அவர்மடைந்து கூடுதலாக விளக்க நான் அவரை கேட்டேன். அவர் பதிலளித்தார், நான் ஒரு நல்ல பிணிய தலைவராக இருந்தேன் என நான் நம்புகிறேன். எங்கள் பிணியத்தின் திட்டங்கள் நன்றாக செயல்பட்டன. எங்களின் புள்ளி விவரங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக இருந்தது. ஆனால் ஆலயத்தில் சேவை செய்து நான் புரிந்து கொள்ள உதவியது, ஒரு பிணியத்தலாக இன்று நான் அழைக்கப்பட்டால் ஆலய உடன்படிக்கையில் பெறுவதற்கு அதை கௌரவிப்பதற்கு தகுதி இருப்பது எனது முக்கிய நோக்கமாயிருந்திருக்கும். நாங்கள் செய்த எல்லாவற்றையும் ஆலய ஆயத்தப்படுதலை முக்கியமாக நான் ஒழித்திருப்பேன். கர்த்தரின் ஆலயத்திற்கு பரிசுத்தவான்களுக்கு வழிநடத்துகிற ஒரு சிறந்த வேலையை நான் செய்திருப்பேன். ஆலய நியமங்கள், ஆலய உடன்படிக்கைகளை, ஆலய தொகுதிகளின் நித்திய முக்கியத்தை பற்றி ஆழமாக போதிக்கவும் சாட்சி அளிக்கவும் எனது நண்புடன் நான் செய்த அந்த சுருக்கமான உரையாடல் ஒரு பிணைய தலைவராக எனக்கு விதியது. பிணியத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆலய ஆசீர்வாதங்களை பெற அதற்கு தகுதியாக இருக்க ஒரு ஆலய சிபாரிசி அடிக்கடி பயன்படுத்தி தகுதியாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் தலைமையின் ஆழமான விருப்பம். ஆலய ஆசீர்வாதங்களை மைப்படுத்தி இன்று எனது செய்தி இருக்கிறது. பரிசுத்த ஆவி நமது மனங்களையும் தெளிவுபடுத்தி நமது இருதயங்களை உண்டுருவி சென்று சத்தியத்தை குறித்து சாட்சி அளிக்கிறது. நான் ஜெபித்தேன், அவரது பிள்ளைகளை மேன்மையான நியமங்களை பெறவும் அதனால் நித்திய ஜீவனை அடையிலும் ஆலயங்களை கட்டுவது எல்லா காலங்களிலும் தேவனின் மக்களின் கூட்டி சேர்ப்பது தேவத்தின் நோக்கமான தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அறிவித்தார்.
And the building of temples is highlighted in the Book of Mormon.
Behold, the இதோ வயல் முதிர்ந்து நீங்கள் அறிவை நீட்டி உங்கள் பெலத்தினால் அறுத்தும் ஆம் நாள் முழுவதும் பிரியாசம் பட்டத்தின் மின் நீங்கள் பாக்கியானவர்கள். உங்கள் அரிக்கட்டுகளின் எண்ணிக்கையை காணுங்கள், அவைகளை வீணாய் போகாதபடிக்கு கலஞ்சியங்கள் சேர்க்கப்படும். இந்த ஒப்படத்தில் உள்ள கட்டுகள் சபையில் புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர்களை பிரதிபலி அளிக்கிறது. கலஞ்சியங்கள் ஆலயங்களும் நாம் ஞானஸ்தானம் பெறும் போது நமது கண்களை ஞானஸ்தான தொட்டிக்கு அப்பால் நோக்கியிருக்க வேண்டும் என்பது தெளிவான எனது மூப்பர் நில் இந்த கட்டுகள் சேர்க்கப்பட வேண்டிய பெரிய கலஞ்சிகள் பரிசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவியின்
நியமங்கள் that the sheaves may not be wasted. Yea, they shall not be beaten.
அவைகளின் கடைசி நாளின் போது புயலினால் உதிர்ந்து போவதுமில்லை, சுழல் காட்டினால் அவைகளை சீரழிக்கப்படுவதும் இல்லை. புயல் வரும்போது அவைகளை அவர்களுடைய ஸ்தாலங்களில் சேர்க்கப்படும். அதன் மித்தம் புயல் அவைகளை உண்டுருவும் முடியாது. சத்துரு அவைகளை எடுத்து செல்ல விரும்புகிற எவ்விடமானாலும் கொடிய காட்டினால் அவைகளை அடிக்கப்பட்டு போவதுமில்லை. திருவிருந்து அடையாளங்களில் பங்கேற்பதால் நமது ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பித்தல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எடுத்துக்கொள்வதாக நாம் சாட்சி அளிப்பதில்லை. அப்படி செய்ய நாம் விரும்பவும் இல்லவர்களாயிருக்கோம் என நாம் சாட்சி அளிக்கிறோம் என மூப்பர் டாலின் எச் ஹோக்ஸ் அவர் அளித்தார். மிக முக்கியமாக அர்த்தத்தில் உண்மையிலே நாம் அந்த பரிசுத்த நாமத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு ஏதாவது நடக்கும் என நமது விருப்பம் கூறுகிறதை மட்டுமே நாம் சாட்சி அளிக்கிறோம். ஒரு வருங்கால சம்பவங்களை ஞானஸ்தானம் உடன்படிக்கை தெளிவாக திட்டமிட்டு ஆலயத்திற்கு எதிர்படுகிறது.
In modern revelations, the Lord refers
ஆலயங்களை பற்றி கர்த்தர் குறிப்பிடுகிற தற்கால வெளிப்படுத்தல்களில் அவரது நாமத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களுக்கு குறிப்பிடுகிறார். அவரது நாமம் அவர்கள் மீது இருப்பதுடன் தேவனின் வல்லமையின் தேவனின் ஊழியக்காரர்களை ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போக கிரெட்லாந்து ஆலயத்தின் பிரதிஷ்டை செபத்தில் திருக்கதி ஜோசப் ஸ்மித் செபித்தார். ஆலயத்தில் அவரது நாமத்தை தாங்கள் மேல் எடுத்துக்கொள்கிறவர்கள் மீது ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் அவர் கேட்டார். கர்த்தர் தோன்றி தனது வீடாக கிர்ட்லேண்ட் ஆலயத்தை அவர் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார். மேலும் இந்த ஆலயத்தில் கிருபையில் அவரது மக்களுக்கும் அவர் சொன்ன வெளிப்படுத்தப்படுவார். ஞானஸ்தான தண்ணியில் ஆரம்பமான இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்மிடத்து எடுத்துக்கொள்ளும் செயல் தொடர்ந்து என்றும் கர்த்தரின் ஆலயத்தில் அது விவரிக்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்ள இந்த வேதங்களில் நமக்கு உதவுகிறது. ஞானஸ்தான தண்ணில் நாம் நின்று கொண்டிருந்த போது நாம் ஆலயத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆலயத்தின் பரிசுத்த நியமங்களும் பங்கேற்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாகவும் அதிகாரத்திலும் கிடைக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறவும் இரட்சகரை எப்போதும் நினைவு கூறவும் அவரது கற்பனைகளை கைக்கொள்ளவும் நாம் வாக்களிக்கிறோம். அப்படி பரிசுத்த ஆலயத்தின் நியமங்களில் மிக முற்றிலுமாக முழுமையாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நமது எடுக்கிறோம். மெல்கிசேதேக் ஆசாரி உத்தவம் சுவிசேஷத்தை நிர்வாகிக்கிறது மற்றும் ராஜ்யத்தின் ரகசியங்களும் திருக்கோள்களையும் தேவனை பற்றிய அறிவு திருக்கோள்களையும் தரித்திருக்கிறது. அந்த நியமங்களில் தேவனின் வல்லமையும் வெளிப்படுத்துகிறது. அங்கிருந்த நியமங்களெல்லாம் ஆசிரிய உத்தவத்தின் அதிகாரம் இல்லாமல் தேவனின் வல்லமை மனுஷனுக்கு மாமிசத்தில் வெளிப்படுத்தப்படுவதில்லை. துன்மார்க்கத்தின் எந்த கலப்பு உமது ஜனங்களில் அழுகை செய்யாது. உலகம் முழுவதும் ஆலயம் கட்டுகிற ஒரு மகத்தான நாளில் நமக்கு இருக்கிறோம். பூமியில் நிரம்புகிற ஆலயங்களில் அதிகாரிக்கும் எண்ணிக்கையில் நிச்சயமாக எதிர் கவனமாயிருப்பேன். எப்போதும் போல் கட்டிடங்களில் இந்த பரிசுத்த கட்டிடங்களே பிரதிஷ்டை சபையின் எதிரிகளிடமிருந்து வரும் எதிர்ப்பாலும் அப்படியே சபைக்குள்ளே சிலிடம் வரும். இத்தகைய எதிர்ப்பு புதிதல்ல. 1861 ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது பிரிகம் யங் பரிசுத்தவான்களை ஊக்குவித்தார். இந்த ஆலயம் கட்டப்படுவதை நீங்கள் விரும்பினால் வேலைக்கு போய் உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்யுங்கள். சிலர் சொல்வார்கள், பாதாளத்தில் மணிகள் ஒலிக்க ஆரம்பிக்கலாம், ஒரு ஆலயத்தை கட்ட நாம் ஒருபோதும் ஆரம்பிக்க மாட்டோம் என்பதால் அதை செய்ய எனக்கு விருப்பமில்லை. மீண்டும் அவைகளை ஒழிப்பதை நான் கேட்க வேண்டும். பாதாளத்தில் கோத்திரங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாயிருங்கள், அதனால் என்ன விளைவென்று நீர் நினைக்கிறாரோ என விளைந்தது என்னை எப்போதும் நீர் பார்த்திருக்கிறார். நமது துன்பத்தால் பலப்படுத்தப்படுகிற விசுவாசமுள்ள பரிசுத்தவான்களாகிய நாம் கர்த்தர் நேசமிக்க கருணைகளை பெற்றவர். அவரது பணியை அவரது எதிரிகளை அழிந்துவிட அவர் அனுமதிக்க மாட்டார் என்பதில் கர்த்தரின் வாக்களிப்புக்கு நாம் முன்னேறி செல்கிறோம். அவரது ஞானம் சாத்தான். அநேக ஆண்டுகளாக சகோதரி பெட்னாரும் நானும் ஐடாவோவின் பிரிகம் யங் பல்கலைக்கழகத்தில் தோழுகையின் சொற்பொழிவுள்ளவர்களுக்கு விசுவாசமிக்க ஆண்களையும் பெண்களையும் அழைத்திருக்கிறோம். இந்த சொற்பொழிவுகளில் அநேகர் ஓய்வு பெற்றவர்கள் அல்லது பொது அதிகாரிகளாக தாங்கள் சேவையை தொடர்ந்து ஆலய தலைவர்களாக சேவை செய்தவர்களான அவர்கள் 70 அங்கத்தினராக விடுவிக்கப்பட்டவர்கள். இந்த ஆற்றல் மிக்க தலைவருடன் நாங்கள் பேசிய போது இந்த கேள்வியை நான் எப்பொழுதும் கேட்பேன். ஒருபோது அதிகாரி ஆக இருந்த போது நன்றாக புரிந்து இருக்க நீங்கள் விரும்பியதை எதை என்று நீங்கள் ஆலய தலைவர்களை கற்றுக்கொண்டீர்கள். அவர்கள் பதிலை நான் கேட்ட போது ஒரு நிலையான கருத்தை நான் கண்டுபிடித்து அதை பின்வருமாறு தொகுதியிருக்கிறேன். ஆலய உடன்படிக்கை மூலமாக கிடைக்கிற பாதுகாப்பை ஆலய தொழுகையின் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கையை செய்யும் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள எப்போதாவது ஆலயத்திற்கு அவசரமாக போகிற சபைக்கு போகிற தசபாகம் செலுத்துகிற அங்கத்தினர்களுக்கும் விசுவாசத்தோடு எப்போதும் ஆலயத்தில் தொழுகை செய்கிறவர்களிடையில் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது.
Their answers precisely paralleled the promise contained in the dedicatory prayer.
அவர்களின் பதிலிலிருந்த ஒன்றை என்னை மிக்கவர் கவர்ந்தது. கர்த்தரின் ஆலயத்தில் கிடைக்கும் நியமங்கள் உடன்படிக்கைகள் பாதுகாப்பின் வல்லமையின் மேல் எனது கேள்விகளை ஒவ்வொரு பதிலும் மைய இருந்தது. 1836 கிர்ட்லேண்ட் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஜெபத்தில் அடங்கியிருந்த வாக்களிப்புகள் மிக சரியான இணையாக அவர்களுக்கு பதிலாக இருந்தது.
That he who diggeth a pit for them shall fall into the same himself.
அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் எந்த ஆயுத்தமும் வெற்றி அறியாத கூட என்று சபையின் அங்கத்தினர் தாக்க முயற்சிகளை தாங்களே தாக்கிக் கொள்ள அவர் கேட்டார். சபை நீதியை நான் அங்கத்தினரை யாராவது எதிர்த்தால் தேவன் கோபம் அவர் பக்கம் திரும்பும். அங்கத்தினர்கள் தாக்க துன்மார்க்கர் வகை தேடினால் துன்மார்க்கு தேவன் அடிப்பார். தாங்கள் எதிரிகளிடமிருந்து அங்கத்தினர்களை காக்கப்பட்ட முந்திய பேர்களை காலங்களில் அவர் செய்வதைப் போல் அவரது மக்களுக்கு அவர் போரிடுவார். எதிரான தற்பேதை எதிர்ப்பையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நம் மீது எடுத்துக்கொள்ள நமது விருப்பத்தை பற்றி நாம் கலந்துரையாடியதை பற்றியும் கௌரவமான ஒரு பெயரை தாங்கி பரிசுத்த ஆலயத்திற்கு நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை கண்களில் வைத்து தயவுசெய்து இந்த வசனங்களை கருத்தில் கொள்வோம். முக்கியமாக இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் எல்லா தலைமுறைகளும் நித்திய முழுமைக்கும் உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பம் வாழ்விலும் இந்த வேத வசனங்கள் பிரயோகத்தையும் திரும்ப திரும்ப படிக்கவும் ஜெபத்துடன் தியானிகளுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். தடுப்பதற்கான சாத்தான் முயற்சியில் நாம் ஆச்சரியப்படக்கூடாது அல்லது ஆலய தொழுகளையும் பணியும் குறைவாக மதிப்பிடக் கூடாது. கர்த்தன் ஆலயத்தில் தூய்மையும் வல்லமையும் பிசாசானவான் இகழுவான். ஆலய நிலங்களிலும் உடன்படிக்கைகளும் அவைகளை முழுமையாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பாதுகாப்பு. 1846 செப்டம்பர் மாதத்தில் நாவூலிருந்து புறப்பட்ட பயணம் விசுவாசமிக்க பரிசுத்தவான்கள் கற்பனை செய்ய முடியாத கஷ்டங்களை காரணமானது. மிசிசிப்பி நதிக்கரையில் அநேகர் கூட்டாரங்களை போட்டனர். அகதிகள் நிலைமையை பற்றி செய்தி விண்டர் குவார்டர்ஸ் பிரிகாம் எங்கே போய் அடைந்த போது ஆலயத்து செய்த உடன்படிக்கைகளை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டி நதிக்கு அக்கறையில் உள்ள ஆலோசனை குழுவை ஊக்குவிக்க சகோதரருக்கு உதவ உடனே ஒரு கடிதத்தை அனுப்பினார். பின்னர் அவர் ஆலோசனை அளித்தார். இதுதான் உழைப்பின் நேரம். கர்த்தரின் ஆலயத்தில் நீங்க செய்த உடன்படிக்கைகளை நெருப்பு அணைக்க முடியாத தீ குழந்ததை போலிருக்கட்டும். கஷ்டப்பட்டு கொண்டு பரிசுத்தவான்களை மீட்க சில நாட்களுக்கு கிழக்கு நோக்கி வண்டிகள் நகர்ந்தன. ஆரம்ப கால பரிசுத்தவான்கள் அத்தகைய பலத்தை எது கொடுத்தது? ஆலய உடன்படிக்கையின் நெருப்பே அவர் இருதயங்களில் எரிந்தது. தொழுவும் கௌரவமாக ஒரு பெயரை தாங்கும் கர்த்தரின் ஆலயத்தில் நிற்கவும் செய்வது அவர்களின் ஒப்பு கொடுத்தலே. கர்த்தரின் பணிக்கு பெரிய சவால்களை நாம் இப்போது எதிர்கொள்கிறோம், இன்னும் எதிர்கொள்வோம். ஆனால் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் படுத்தி வைத்திருந்த இடத்தை கண்டுபிடித்து முன்னோடிகளைப் போல் நாம் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று அறிந்து கொள்வதில் புதிதாக நாம் தைரியத்தை எழுப்போம். நியமங்களை உடன்படிக்கைகளும் உணர்ந்தாலுக்கும் புயலிலிருந்து அடைக்காலத்திற்கும் பரிசுத்தமான இடங்களால் இன்று ஆலயங்கள் பூமியெங்கும் காணப்படுகிறது. நித்திய ஜீவனை செலஸ்டியல் மகிமையும் அடையும் படிக்கு கோதுமை களஞ்சியங்களில் சேர்க்கப்பட்ட அவரது மக்களை ஒன்று கூடி சேர்க்க வேண்டும் என கர்த்தர் அறிவித்தார். கர்த்தரின் ஆலயத்தின் நியமங்களில் இன்னமும் பெறாதானால் பெற வேண்டிய தனிப்பட்டவர்கள் இப்போது கேட்க கொண்டிருக்கிறீர்கள் என காரணமாயிருந்தாலும் எவ்வளவு தாமதமானாலும் ஆலயத்தில் மட்டும் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற ஆவிக்குரிய ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிக்க நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை தடங்களில் இருக்கிற காரியங்களை தயவுசெய்து விட்டுவிடுங்கள். நித்திய முக்கியத்துவத்திற்கு காரியங்களை தயவுசெய்து நாடுங்கள். I invite you to begin making the spiritual preparations so you can receive the blessings available only in the Holy Temple. Please cast away the things in your life that stand in the way. Please seek after the things that are of eternal consequence. Within the sound of my voice,
நியமங்களைப் பெற பலவிதமான காரணங்களுக்காக நீண்ட காலமாக கர்த்தர் ஆலயத்திற்கு மீண்டும் திரும்பி வர தனிப்பட்டவர்களுக்கு இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தயவுசெய்து மனம் திரும்பி ஆயத்தம் பட்டு நீங்கள் திரும்பும் ஆலயத்தில் தொழவும் உங்களில் பரிசுத்த உடன்படிக்கைகளை மிக முழுமையாக நினைவு கூறும் கௌரவமிக்கவும் செய்ய வேண்டிய எதையும் செய்யுங்கள். தற்பேதை ஆலய கிருபியை தரித்திருத்து அவைகளை தகுதி உள்ளவர்களாய் பயன்படுத்தி முயற்சி செய்கிற தனிப்பட்டவர்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் விசுவாசத்திற்கு அர்ப்பணிப்புக்கு உங்களை நான் புகழ்கிறேன்.
தொழுகிற கௌரவமாக ஒரு பெயரை தாங்கி கர்த்தரின் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த சபையின் ஒவ்வொரு உண்மையுள்ள அங்கத்தினர் இருதயங்களில் உடன்படிக்கையின் நெருப்பு எரியுமாறு நான் சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமது மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவரது அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படும் வெளிப்படுதல் மூலமாக அவரது சபையின் விவரங்களை அவர் வழிகாட்டுகிறார். இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
என்ன ஒரு அற்புதமான மாநாடாக இது இருக்கிறது. தீர்க்க தரிசிகளாகவும் ஞான திருஷ்டிக்காரர்களாகவும் வெளிப்படுத்துபவர்களாகவும் நாம் ஆதரிக்கிற பிரதான தலைமை மற்றும் பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் ஆலோசனை கேட்பதற்கு நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். யூட்டாவின் காஷ் வேலையில் ஒரு நீண்ட குளிர்காலத்திற்கு பிறகு வருகிற வசந்த காலத்தின் ஒரு வெப்பமான சூரிய ஒளி நிறைந்த மாலை வேளையில் எனது அப்பா சனிக்கிழமைகளில் தனது பேரன்களுக்கான வேலையில் எப்போதும் மூழ்கியிருக்கிறவர். ஒரு சவாரி போகலாம் என்று ஒரு அழைப்புடன் எங்கள் வீட்டு நருகே நிறுத்தினார். தாத்தாவின் சரக்கு வண்டியில் சவாரி செய்வது எப்போதுமே மகிழ்ச்சி அளிப்பதால் எங்களின் 4 மற்றும் 6 வயது மகன்களின் பெண் இருக்கையில் உட்கார வைத்திருந்தனர். நான் முன் இருக்கையில் எனது அப்பாவுடன் சேர்ந்து கொண்டேன். நகரின் மையத்தில் அழகாக ஒரு குன்றின் மேல் கவனத்தை ஈர்க்கும்படியாய் அமைந்திருக்கிற லோகன் ஆலயத்தை சுற்றி வளைந்து லோகனின் புறநகர் வீதிகளினோட எங்கள் சவாரி இருந்தது. நகரத்தை விட்டு இன்னும் தள்ளி போன பிறகு நடைபாதைகளில் கூட்டமாயிருக்கும் தெருக்களை விட்டு அரிதாக உபயோகிக்கப்படுத்தப்படும் புழுதி நடந்த சாலைகளுக்கு நாங்கள் திரும்பி தன்னுடைய பேரன்கள் இதற்கு முன்பு இருந்திராத ஒரு இடத்தில் அவர்கள் இருப்பதை உணர்ந்தவராய் எனது அப்பா வண்டியை நிறுத்தினார். நாம் தொலைந்து விட்டோமா என்று கேட்டார். பள்ளத்தாக்கு முழுவதையும் வண்டியின் முன் கண்ணாடியினோட உற்று பார்த்து கொண்டு கண்களை அகல வைத்திருந்த பையன்களிடம் அவர் கேட்டார். சிறிது நேர அமைதிக்கு பிறகு ஒரு பிள்ளை சொன்னான், பாருங்கள். தனது விரலை சுட்டி காட்டியவனாய் அவன் சொன்னான், தாத்தா, ஆலயத்தை நீங்கள் பார்க்க முடிவதால் நீங்கள் எப்போதும் தொலைந்து போவது முடியாது. எங்கள் கண்கள் திரும்பின, அவனோடு சேர்ந்து கொண்டது. பள்ளத்தாக்கினுடைய தொலைதூரத்தில் லோகன் ஆலயத்தை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ஆலயத்தை பார்க்க முடிகிற போது நீங்கள் எப்போதும் தொலைந்து போகிறதில்லை. குழப்பங்கள் நிறைந்துள்ள ஒரு உலகில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆலயம் வழிநடத்தலை அளிக்கும். இருளின் மூடிப்பணியில் தொலைந்து போகாமல் இருக்க உங்களுக்கு உதவ இது ஒரு நித்திய கை காட்டி மரம். இது கர்த்தருடைய வீடு. இது நித்திய உடன்படிக்கைகளை செய்கிற மேலும் நித்திய நியமங்களை நிறைவேற்ற ஒரு இடம். மார்மன் புத்தகத்தில் அந்நாட்களில் தன் இடத்தில் இருந்த பரிசவான்களை சூடி சேருமாறு பெஞ்சமின் ராஜா நடத்தினான். ஒவ்வொரு மனுஷனும் தன் கூடாரத்தின் வாசல் ஆலயத்தை நோக்கி இருக்கும்படி என்று சொன்னார். சபை அங்கத்தினர்களாக நவீன காலத்து தீர்க்க தரிசிகளிடமிருந்து நாம் சமீபத்தில் பெற்றிருக்கிற ஆலோசனைகள் பின்பற்றப்பட்டால் நமது இல்லங்களும் குடும்பங்களும் முழுவதுமாக ஆலயத்தை நோக்கி திரும்பும். ஒரு காலாவதியாக ஆலய சிபாரிசை வைத்திருக்க வயது வந்த அங்கத்தினர்களை பிரதான தலைமை அழைத்திருக்கிறார்கள். காலமும் சூழ்நிலையும் அனுமதிக்கும் போது அடிக்கடி ஆலயத்திற்கு செல்லுமாறும் சில ஓய்வு நேர நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக ஆலய சேவைக்கு செய்யவும் ஊக்கப்படுத்துகிறார். ஞானஸ்தானங்களுக்கும் திடப்படுத்தலுக்கும் பதிலாக சேவை செய்வதன் மூலம் இம்மகத்தான பணியில் உதவுவதற்காக தகுதியாய் வாழுமாறு புதிதான அங்கத்தினர்களையும் சபையின் 12 வயது இளம் வயதினரையும் அதற்கு மேலானவர்களையும் அவர்கள் ஊக்கப்படுத்தியிருக்கின்றனர். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஒருமுறை ஆலோசனை அளித்தார். நாம் ஆலயத்தை தொடுகையில் ஆலயம் நம்மில் ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஆலயம் கட்டப்படுகிற ஒரு ஊழிய காலத்தில் வாழ்வதற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். 1046 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. பைபிள் டிக்ஷனரியில் ஆலயம் என்ற விளக்கத்தின் கீழே பின்வருவனவற்றை படிக்கிறோம். இது பூமியின் எந்த தொழும் இடத்தை காட்டிலும் மிகவும் பரிசுத்தமானது. இந்த உள்ளத்தை தொடும் அறிக்கையில் தொடர்கிறது. பரிசுத்தத்தில் இல்லத்தை மட்டுமே ஆலயத்தோடு ஒப்பிட முடியும். எனக்கு ஆலயத்திற்கும் இல்லத்திற்கும் ஏற்கனவே ஒரு தனித்துவமான உறவை இது ஆலோசனை அளிக்கிறது. ஆலயம் அல்லது கர்த்தருடைய வீடு நோக்கி நமது இல்லங்களையும் குடும்பங்களையும் நம்மால் திருப்ப முடியும் என்பது மட்டுமல்ல, இல்லங்களையும் கர்த்தருடைய வீடு ஆக உருவாக்க முடியும். சமீபத்தில் ஒரு பிண்ணைய மாநாட்டில் வந்திருந்தவர்கள் அனைவரும் தங்களின் ஆவிக்குரிய கண்களை உபயோகித்து தங்களின் இல்லத்திற்கு மனதளவில் ஒரு சிறு பயணம் செல்லுமாறு பேச்சாளரால் அழைக்கப்பட்டனர். இதையே நீங்களும் செய்ய நான் அழைக்கிறேன். உங்கள் இல்லங்கள் எங்கே இருந்தாலும், அதன் வடிவமைப்பு என்னவாயிருந்தாலும், அதனுடைய சுவருக்குள்ளே நீங்கள் நுழைவதாக யோசியுங்கள். உங்களின் முன் கதவை திறந்து கொண்டு உங்கள் இல்லத்தினுள் நடந்து செல்வதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் பார்ப்பது என்ன மற்றும் நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? அன்பு சமாதானத்தின் ஒரு இடமாகவும், மேலும் உலகத்தை விட்டு ஒரு அடைக்கலமாகவும், ஆலயத்தை போன்றும் அவற்றை வைத்திருக்கவும், கர்த்தருடைய வீடு ஆக வைத்திருக்க அனுமதிக்கிற நமது இல்லங்களுக்கான தரங்களையும் குடும்ப ஆலோசனை கூட்டத்தையும் எண்ணி பார்க்குமாறு இது நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையுமாய் புத்தியுமாய் இருக்கிறது.
Is your gathering area or kitchen a place where food is prepared and enjoyed together?
உங்களின் சமையலறை அல்லது ஒன்று கூடும் பகுதி மேம்படுத்தும் உரையாடல்களையும் குடும்ப நேரத்தையும் அனுமதிக்கிறதா? குடும்பம் ஒன்று கூடி படிக்கவும் ஜெபிக்கவும் கற்கவும் வேதங்கள் ஒரு அறையில் காணப்படுகிறதா? உங்களின் தனிப்பட்ட சுவிசேஷ வாசிப்பு இடத்தை உங்களால் காண முடிகிறதா? நீங்கள் கேட்கும் இசை அல்லது நீங்கள் பார்க்கும் பொழுதுபோக்கு கணினி ஏகாதிலும் ஆவியை புண்படுத்துகிறதா? உரையாடல் மேம்படுத்துவதாகவும் சச்சுரவென்றியும் உள்ளதா? இத்துடன் நாம் சிறு பயணம் முடிவடைகிறது. ஒருவேளை உங்களுக்கும் நான் கண்டுபிடித்த போலவே சில இடங்களுக்கு தேவையாயிருப்பது இல்ல சீரமைப்பு, உங்கள் இல்லத்தை முழுவதுமாக மறுபடியும் கட்டுதல் அல்லவென எதிர்பார்க்கிறேன். நாம் வசிக்கும் இடம் பெரியதோ அல்லது சிறியதோ, தாழ்மையானதோ அல்லது பகட்டானதோ, நம் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் இந்த ஒவ்வொரு சுவிசேஷ முன்னுரிமைகளும் ஒரு இடம் உண்டு. ஆலயத்தை பரிசுத்தமாகவும் அதில் கலந்து கொள்ளுவர்களை தகுதியாகவும் வைத்திருப்பதற்கு தீர்க்கதரிசிகளாகிய தனது ஊழியக்காரர்கள் மூலம் கர்த்தர் தரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். பரிசுத்தமாக அவற்றை வைத்திருக்கவும் கர்த்தருடைய வீடு ஆக வைத்திருக்க அனுமதிக்கிற நமது இல்லங்களுக்கான தரங்களையும் குடும்ப ஆலோசனை கூட்டத்தில் எண்ணி பார்க்குமாறு இது நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையாகும். புத்திமதிகளாக ஜப வீடாகவும் உபவாச வீடாகவும் விசுவாசத்தின் வீடாகவும் கற்றுக்கொள்ளும் வீடாகவும் மகிமையின் வீடாகவும் ஒழுங்கின் வீடாகவும் தேவனின் வீடாகவும் ஏற்படுத்துவது கர்த்தர் நாம் கட்ட விரும்புகிறதை போன்ற ஒரு இல்லத்திற்கு தெய்வீக ஞானத்தை அளிக்கிறது. அவ்வாறு செய்வது ஒரு ஆவிக்குரிய வாசஸ்தல கட்டுமானத்தை ஆரம்பித்து நமது உலக சூழ்நிலையை பொருட்படுத்தாது அதில் நாம் குடியிருக்கலாம். இப்பொக்கிஷத்தால் நிரம்பியிருக்கிற இல்லத்தை பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. ஆலயத்திற்கும் இல்லத்திற்கும் இடையே ஒரு நீதியான ஒற்றுமை இருக்கிறது. ஆலயத்தின் நித்திய தன்மையை புரிந்து கொள்ளுதல் உங்களை உங்கள் குடும்பத்திற்கு இழுக்கும். குடும்பத்தின் நித்திய தன்மையை புரிந்து கொள்ளுதல் உங்களை ஆலயத்திற்கு இழுக்கும். தலைவர் ஹாவர்ட் டபிள்யூ ஹண்டர் அறிவித்தார், ஆலயத்தின் நியமங்களில் நித்திய குடும்பத்தின் அஸ்திவாரங்கள் உறுதியாய் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் பாய்ட் கே பேக்கர் ஆலோசனை அளித்தார், ஆலயம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். அதை அமைதியாகவும் பயபக்தியாகவும் சொல்லுங்கள். அதை பல தடவை சொல்லுங்கள். ஆலயம், 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 பரிசுத்த என்ற வார்த்தையை சேருங்கள். பரிசுத்த ஆலயம் வாக்கியத்தில் எங்கு காணப்படுகிறது என்று கவலைப்படாமல் அது மூலதனமாகிவிட்டதை போல சொல்லுங்கள். ஆலயம் ஒரு பிற்கால பரிசுத்தவானுக்கு வேறு ஒரு வார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. இல்லம், பரிசுத்த ஆலயம் மற்றும் இல்லம் என வார்த்தைகளை ஒன்று சேருங்கள். நீங்கள் விவரித்திருப்பது கர்த்தருடைய வீடு. கடந்த ஆண்டு ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் ஒன்று கூடி ஆயிரக்கணக்கானோர் உலகம் முழுவதிலும் தங்களின் ஒவ்வொரு தொகுதியிலும் கிளைகளிலும் தங்களின் குடும்பங்களுக்காகவும் தொகுது அங்கத்தினர்களுக்காகவும் பிரைமரி சாக்ரமெண்ட் மீட்டிங் பிரசன்டேஷனில் பகுதியாக பாடினர். விருப்பத்தை வாக்குத்தத்தங்களை ஆயத்தமாக்குதலை அவர்கள் பாடினர். பரிசுத்த இல்லங்கள் மேலும் தொடர்ந்து பரிசுத்த ஆலயங்கள் என்பதாக அவர்கள் பாட ஆரம்பித்தனர். ஆலயத்தை பார்க்க எனக்கு விருப்பம். நான் அங்கு ஒரு நாள் செல்வேன். பரிசுத்த ஆவியை உணர, கேட்க, ஜெபிக்க. ஆலயம் தேவனின் ஒரு வீடு, அன்பின் அழகின் ஓர் இடம். என் இளமையின் போதே என்னை நான் ஆயத்தப்படுத்துவேன். இது என் பரிசுத்த கடமை. ஆலயத்தை பார்க்க எனக்கு விருப்பம். ஒரு நாள் அதனுள் நான் செல்வேன். என் பிதாவுடன் நான் உடன்படிக்கை செய்வேன். கீழ்ப்படிய நான் வாக்குத்தத்தம் பண்ணுவேன். நான் ஒன்றாய் முத்தரிக்கப்படும். ஆலயம் ஒரு பரிசுத்த இடம். தலைவர் பாய்ட் கே பேக்கர் அறிக்கை அளித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒன்றாக்குவதால் அவர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சியாயிருக்கவும், ஒரு நித்திய திருமணத்தில் முத்தரிக்கப்படவும், அவர்களின் தலைமுறைகளுடன் இணைக்கப்படவும், மேலும் நமது பரலோக பிதாவின் சமூகத்தில் மேன்மையடைதலின் உறுதியுமே நாங்கள் போதிக்க எல்லாவற்றின் இறுதியாக நோக்கமாகும். இக்கொள்கைகளை பிரயோகப்படுத்துதல் உங்கள் இல்லங்களில் கதவுகளை ஆலயத்திற்கு அல்லது கர்த்தரின் வீட்டுக்கு திருப்ப உதவும் என கர்த்தரின் ஒரு வீடாக உங்களின் பரிசுத்த இல்லத்தை உருவாக்க முழுவதுமாக உங்களை அனுமதிக்கும் என நான் சாட்சியளிக்கிறேன். ஆலயத்தை நீங்கள் பார்க்க முடிவதால் நீங்கள் எப்போதும் தொலைந்து போக முடியாது என்ற ஒரு அரியா பிள்ளையின் வார்த்தையை நான் தொடங்கியதை நான் நிறைவே செய்கிறேன். மேலும் இல்லங்களின் கர்த்தருடைய ஆலயங்களின் பரிசுத்த தன்மையின் சாட்சியையும் நான் நிற்கிறேன். தேவன் நமது அன்பான பரலோக பிதாவென எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை மற்றும் நமது இரட்சகராகவும் மீட்பராகவும் அவரின் பாத்திரத்தை ஜோசப் ஸ்மித்திலிருந்து தாமஸ் எஸ் மான்சன் வரை எல்லா ஆசாரியத்துவ திறவுகோள்களையும் பிரயோகிக்க அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கும் தீர்க்கரசிகளை நான் சாட்சி பருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஆமேன்.
இப்போது பாடற்குழுவும் சபையாரும் கைடசோ ஜெகோவா என்ற பாடலை பாடுவார்கள். பாடலின் முடிவிற்கு பின் எழுபத்தின் மூப்பர் ஓசே ஏ டெக்ரியா மற்றும் மைக்கேல் வாட்சன் பேசுவார்கள். அவர்களை தொடர்ந்து 12 அப்பாஸ்தலர் குழுமத்தினர் மூப்பர் எல்டான் பெரி பேசுவார்.
This is the 179th Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
மகிழ்ச்சியின் திட்டமான ஒரு திட்டத்தை நமது பரலோக பிதா நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் அவரது பாவ நிவர்த்தியையும் அவரது திட்டம் மையப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எடுத்துக்காட்டை பின்பற்றது அந்த திட்டத்தில் நமது பங்கை முழுமையாக புரிந்து கொள்ள நமக்கு சாத்தியமாயிருக்கிறது. மனிதனுக்கு நித்தியத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிற தேவனின் பணியை சுட்டி காட்டுகிற ஒரு சுருக்கமான ஆனால் குறிப்பான ஒரு உரையை மோசேவின் புத்தகத்தில் காணப்படுகிறது. நமது பிதாவிடம் திரும்பவும் அவரை போலவும் நமது வாழ்க்கையில் பயணத்தில் நாம் தனியாக விடப்படவில்லை. நமது பூலோக வாழ்வில் அனுபவித்த நமக்குதவ தேவையான வரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரது பிள்ளைகளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அல்லது வரங்களே ஆவிக்குரிய வரங்கள். நித்திய இலக்குகள் நேராக நம்மை நடத்த இந்த வரங்கள் நமக்குதவுகிறது. ஒரு இரட்சகராலும் இயேசு கிறிஸ்துவாலும் ஒரு திட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அறிந்து கொள்ளுவது எவ்வளவு ஆறுதலாயிருக்கிறது. மனம் திரும்புதல் மூலமாக மன்னிக்கப்படுகிற அவரது சுவிசேஷத்தின் கீழ்படுகிறவர்களான எல்லா மக்களுக்கும் அவரது பழி அதை சாத்தியமாக்கியது. பரலோக பிதா நமது பிதாவிடம் வாழ்வதற்கு திரும்புவோமாக. நமது முயற்சிகளில் நாம் முன்னேறி செல்ல அந்த உதவி நமக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொள்வது என்ன ஒரு ஆறுதல். நம் அனைவரும் அவர் கொடுத்திருக்க வரமே நமது வாழ்க்கையை வழிநடத்த நமக்கு உதவ ஒரு வரம். அது தேர்ந்தெடுக்க ஆற்றலும் அதிகாரம். நமது வாழ்க்கையின் மாற்றுவதில் மறுக்க முடியாத வல்லமை நமது தேர்ந்தெடுப்புதல். நம்மில் நம்பிக்கையின் ஒரு அசாதாரணமான அடையாளமே இந்த வரம். தேர்ந்தெடுக்கும் நமது சுதந்திரத்தை நமது பரலோக பிதா மதிக்கிறார். சரியானதை செய்ய நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். இரண்டாவது, தரமான தீர்மானங்களை நாம் செய்ய போது அவரது தடுக்க மாட்டார். ஆயினும் இந்த முக்கியமான அத்தியாவசியம் வரத்தை பற்றி வேதங்களில் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இதோ தேவனானவனை நல்லதை தொடர்ந்து செய்யும்படி நயம் காட்டி அழைக்கிறார். அதனால் நம்மை செய்யவும் தேவனை நேசிக்கவும் அவரை செவி கொடுக்கவும் உணர்த்தி அழைக்கிற எல்லா தேவனாலும் ஏவப்பட்டவை. நமது சுயாதீனத்தை நாம் பயன்படுத்தும் போது நாம் பிரயோகிக்க வேண்டிய தரத்தை நல்லதை தொடர்ந்து செய்ய என்ற வார்த்தைகள் நன்றாக சிந்திருக்கின்றன. நமது தீர்மானங்களுக்கு பின் உடனேயே தெரிகிற அல்லது தெரியாமல் இருக்கிற விளைவுகளை தேர்ந்தெடுப்புகள் சார்ந்திருக்கிறது. சமீபத்தில் பாக்கெட் அளவில் GPS என்ற கருவி ஒன்றை பயன்படுத்தினேன். பூமிக்கு மேலே மிக உயரத்தில் உள்ள செயற்கை கோள்களால் அனுப்பப்படும் மின்களில் ஒரு ஆண்டெனா மூலியம் பூமிக்கு தான் தற்போது எங்கிருக்கிறேன் என்பதை காட்டும் ஒரு சிறிய திரையிலிருந்து அதில் இருந்தது. விஞ்ஞான நோக்கங்களாலும் வரைபடம் உருவாக்கவும் நில அளவுக்காகவும் மிக சமீபமான வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு வழித்தவளாமல் இருக்க கடந்த சில ஆண்டுகளுக்கு இம்மாதிரியான அளவு பயன்படுத்தப்படுகிறது. சரித்திரம் முழுவதில் காண போவதிலிருந்து தன்னை பாதுகாக்க மனித குலம் முயற்சி கொண்டிருக்கின்றன. உதாரணமாக எனது சொந்த கண்ட்ரி நாடான போர்ச்சுகல் 15th century கண்டுபிடிப்புகளின் லிஸ்பன் கடற்கரையில் இதுவரை யாருமே பயணித்திராத கடல் வழியே பயண மாலுமிகள் மிகச்சிறந்த வரைபடங்கள் பயன்படுத்தி இரவில் வானத்தில் நட்சத்திரங்களை ஆராய்ந்து தங்கள் சேருமிடத்தை கண்டுபிடிக்க அந்த நாளில் மிக முன்னேற்றமாக படகுகள் பயணித்தன. அநேக நேரங்களில் பரந்த கடல்களில் தங்கள் வழியை கண்டுபிடிக்க முன் அவர்கள் நீண்ட நேரம் அலைய வேண்டியிருந்தது. மாறாக இன்று இந்த GPS கருவியால் இது உதவுகிறது. உடனடியாக பதில் அளிக்க முடியும். நாங்கள் எங்கே இருக்கிறோம், நான் எங்கு போகிறேன், நான் எப்போது அங்கு சேருவேன் என்ற கேள்விகள். வாகனம் ஓட்டும் போது இந்த கருவியுடன் ஒரு மகத்தான பாதுகாப்பு உணர்வு நான் உணர்கிறேன். நான் போக வேண்டிய இடத்தில் வீட்டுக்கு அது அசாதாரண கவனத்துடன் சரியாக அது என்னை அழைத்து போகும் என்ற நம்பிக்கை தருகிறது. இருந்த ஒரு நாள் தரை மட்டத்திற்கு கீழிருந்து வாகனம் நிறுத்துமிட நான் வாகனத்தை ஓட்டின போது இந்த கருவியில் ஒரு புதிய அமைப்பு என அறிமுகப்பட்டது. ஒரு எச்சரிக்கை குரல் சொன்னது, செயற்கைக்கோள் தகவல் நின்று போனது. என்னை சுற்றியுள்ள கட்டிடம் செயற்கைக்கோளில் சைகை தடைப்பட்டு அந்த கருவியின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திரும்பவும் நான் திறந்த வெளிக்கு வந்தபோது தேவையான சைகை கருவி மீண்டும் பெற சிறிது நேரம் எடுத்தது நான் உணர்ந்தேன். எல்லா நேரங்களிலும் எது சரி எது தவறு என அறிந்து கொள்ள அனுமதி சரியான தேர்வுகளை செய்வதில் நமக்கு உதவிய நம்மிடமும் நமக்குள்ளே ஒரு GPS இருக்கிறது. இந்த திறமை மனசாட்சி என அழைக்கப்படுகிறது. அதன் கட்டுப்பாடு நம்மை ஒரு பொறுப்புள்ளவராக்கிறது. கூடுதலாக சபையில் அங்கத்தினர்களுக்கு நம்மை தோற்றவும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் நமக்கு பரிசுத்த ஆவி வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் மற்ற திறன்களைப் போல பாவத்தால் அல்லது தவறாக பயன்படுவதால் நமது மனசாட்சி செயலிழந்து போகலாம். நமது வாழ்க்கையில் தேவனுக்குரிய காரியங்கள் நாம் கவனக்குறைவில் இருந்தால் நம்மை வழிநடத்த அவசியமான அடையாளத்தை பெறுவதை நாம் இழந்து போவோம். தலைவர் தாமஸ் எஸ் மான்சர் சொன்னார், நாம் செய்கிற தீர்மானங்களில் போது பொறுத்தே நமது வாழ்க்கை இருக்கிறது. ஏனெனில் தீர்மானங்கள் இலக்கை தீர்மானிக்கிறது. நல்லவற்றை தேர்ந்தெடுப்பது இறுதியில் மகிழ்ச்சிக்கு நடத்துகிறது. தவறான தேர்ந்தெடுப்பு துக்கத்திற்கு நம்மை இழுத்து போகிறது. நல்லவற்றை தேர்ந்து எடுக்க கற்றுக்கொள்வதும் கற்பனைகளை கைக்கொள்வதிலும் பின்வருவனை நமக்குதவ ஒரு மாதிரி உருவாக்கும். வாழ்வில் நிறைவை அடைத்தல், கிறிஸ்துவை போல் ஆகுதல், விசுவாசம் உள்ளவர் வாக்களிக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக்கொள்ள தகுதியாகுதல், இயேசு கிறிஸ்துவை சாட்சி அளிக்கிறவர்களின் வார்த்தைகளை நம்புவதற்கு திறனே நமது வாழ்க்கையில் நடந்த நமக்குதவும் மற்றொரு வரம். நமது காலத்தில் சேர்ந்த ஒவ்வொரு காலத்தில் தள்ளிப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கும் தமது மகிழ்ச்சியின் திட்டத்தை தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். தீர்க்க தரிசிகளை பின்பற்றுபவர்கள் தேவனின் வாக்களித்த ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஜீவிக்கிற தீர்க்க தரிசிகளை நாம் எப்போதும் நம்பலாம். அவர்கள் போதனைகள் கர்த்தரின் வார்த்தையை சித்தத்தையும் பிரதிபலிக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய நமது ஊழியக்காரர்களுக்கு தமது இரகசிய வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஒரு ஆரம்ப வகுப்பு பாடலில் வரிகள் சொல்கிறது, தீர்க்க தரிசியை பின்பற்றி, தீர்க்க தரிசியை பின்பற்று. நமது வழி முழுவதிலும் அவள் வழிகாட்ட முடியும். தீர்க்க தரிசிகளுக்கு நாம் செவி கொடுத்தால் அவர்கள் சொல்வதை பின்பற்று. நமக்கு செவி கொடுத்து நமது ஜெபங்களுக்கு பதில் அளித்து நம்மை வழி நடத்தும் தனது தீர்க்க தரிசிகளுடன் அவர் பேசி நமது பரலோக பிதா ஒவ்வொருவர் மீதும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். நமது தீர்க்க தரிசிகள் வார்த்தைகளை நம்ப அதன்படி வாழ நமது விசுவாசத்தை நாம் வளர்க்கும் போது மகிழ்ச்சியின் திட்டத்தின் அதில் இயேசு கிறிஸ்துவின் முக்கிய பங்கு நமது சாட்சி நாம் பலப்படுத்துவோம். தேர்ந்தெடுக்கும் வல்லமை மூலமாக இயேசு கிறிஸ்துவை சாட்சி அளிக்கிறவர்கள் வார்த்தைகளை நம்ப இயற்கையாக பெற்ற திறன்கள் மூலமாகவும் வாழ்க்கையின் அந்த மகா கடல்களை கடக்க நம்மால் முடிந்து நமது நித்திய இலக்கை நாம் அடைவோம். இந்த வார இறுதியில் தீர்க்க தரிசிகளாலும் ஞான சிருஷ்டிகளாலும் வெளிப்படுத்துபவர்களாலும் நாம் போதிக்கப்பட்டோம். நமது பரலோக பிதா நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலும் அவரது குமாரனாகிய நமது இரட்சகர் மீபெருமான இயேசு கிறிஸ்துவில் நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அவர் ஜீவிக்கிறார் என்று, நம்மை நேசிக்கிறார் என்று நான் பெறுகிற போதனைகளின் படி நாம் வாழும் போது நாம் நல்ல தேர்ந்தெடுப்புகளை எடுப்போம். நாம் காணாமற் போக மாட்டோம். நாம் நமது நித்திய வீட்டை அடைவோம் என்றும் நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
During my growing up,
எனது இளம் வயதில் ஸ்பிரிங் சிட்டி யூட்டாவின் விவசாயத்தின் ஒரு சிறிய சமுதாயத்தில் ஒவ்வொரு கோடையிலும் மேண்டில் ஆசல் மலைப்பகுதிகளில் இரண்டு வாரங்களாக எனது தகப்பனுடன் தனியாக ஆடு மேய்த்து கொண்டிருக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சமயத்தில் உங்களுக்கு முன்னால் நீட்டப்பட்டிருக்கிற உங்கள் கைகளை உங்களாலே பார்க்க முடியாத அளவிற்கு அந்த பகுதியில் பனிமூட்டம் காணப்பட்டது. மாலை சாய்ந்து கொண்டிருந்தது. கூடாரத்திற்கு என்னை போகும்படியும் பின்னாலேயே அவர் வருவதாகவும் என் தகப்பனிடம் கூறினார். பனிமூட்டத்திற்கு மத்தியில் கூடாரத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நான் கேட்டது எனக்கு நினைவிருக்கிறது. உனக்கு வழிகாட்ட குதிரையை முன்னால் விடு என அவர் சொன்னார். இந்த ஆலோசனையை பின்பற்றி கடிவாளங்களை தளர்த்தி குதிரையை ஊக்குவித்தல் பயணம் ஆரம்பமானது. என்னால் பார்க்க முடியாத தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மரங்களின் சில சமயங்களில் எனது முகம் ஓதியது. இறுதியாக குதிரை நகராமல் என்று கூடாரத்தின் நிழற்படத்தை பார்க்க முடிந்தது. நமக்கு முன்னால் நாம் விரும்புகிற வழியை சில சமயங்களில் எப்போதும் நாம் காண முடியாது இருக்கலாம். ஆனால் கடிவாளங்களை அவர்களிடம் நாம் கொடுத்தால் நமக்கு முன் போனவர்களிடம் ஞானம் இன்னமும் நம்மோடு இருப்பவர்களுடன் இணைந்து நமது வழிகாட்டியாயிருக்கிறது. நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்பது வேதங்களை கருத்தாய் தேடிய பிலிப்பால் கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு கேள்வியின் வடிவில் பதில் வந்தது. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? எனது வார்த்தைகளை பொக்கிஷப்படுத்துகிறவர்கள் ஏமாற்றமடைய மாட்டார்கள் என்று வாக்களிப்பதுடன் கடந்த காலம் முழுவதிலும் வேதங்களை தேடுவதின் முக்கியத்துவத்தை போதிக்க தீர்க்கதரிசிகளிடமிருந்து இந்த தேடுதலின் கேள்விகளுக்கு பதில் வருகிறது. இந்த காரியங்களிலும் அவைகள் அனைத்து நிறைவேற்றப்படும் எனவும் உலகத்திற்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் கட்டளையை கொடுத்தார். கோட்பாடும் உடன்படிக்கையின் முதன் பகுதியில் கர்த்தர் கூறுகிறார். 37-38 வசனங்களில் கூறுகிறார், கோட்பாடும் உடன்படிக்கைகளின் அடங்கியிருக்கிற கற்பனைகள் சத்தியமும் உண்மையாயிருப்பதால் அவைகளை தேடும்படி கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். கோட்பாடும் உடன்படிக்கையும் உள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறப்படும். நான் பேசினவை நடக்கும்.
It is the voice of seven.
இன்று நான் பேசப்போகும் கர்த்தரின் ஏழு ஊழியக்காரர்களில் குரலே அது. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எனது நீண்ட நாளைய ஆசை 1970 மார்ச் மாதத்தில் ஆரம்பமானது. மிக ஆரம்பத்திலிருந்தே ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக 12 அப்போஸ்தலர் குழும சகோதரர்களுடனும் அதைத் தொடர்ந்து பிரதான தலைமை அங்கத்தினர்களுடனும் நேரடியாக ஈடுபட வாய்ப்புகள் கிடைத்தன. இந்த வளர்ந்து ஆண்டுகளில்தான் எனது வார்த்தைகள் கடந்து போகாது, அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதன் புரிந்து கொள்ளுதல் என் இருதயத்தில் வளர ஆரம்பித்தது. கடந்த ஆண்டுகளின் பொது மாநாடுகளில் முக்கியமான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டன. கடந்த கால ஞானத்தை கொண்டிருப்பவர்களால் நமக்குள்ளே நமது இருதயங்களை அனலடைய செய்கிற அது கொடுக்கப்படும். நாம் பலமாயிருக்க வேண்டும், ஒருபோதும் கைவிடக்கூடாது, இறுதி வரை நிலைநிறுக்க வேண்டும் என்ற ஆலோசனை தொடர்ந்து வருகிறது. உதாரணமாக சங்கீதம் 24 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தலைவர் ஜோசஸ் ஃபீல்டிங் ஸ்மித் அடிக்கடி குறிப்பிடுவார். அங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டு உண்மையுள்ளவர்களுக்கு ஒரு பதிலும் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுகிறது. கேள்வி, யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான் அல்லது யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? பதில், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் என்பது வாக்களிப்பு. அவரது தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தர் கொடுக்கும் வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கும்படி பொது மாநாட்டில் தலைவர் ஹாரோல்ட் பில்லி நமக்கு ஆலோசனை அளித்தார். சபையின் அதிகாரத்தில் இருந்து வருகிறதை நீங்கள் விரும்பாயிருக்கலாம். உங்கள் அரசியல் கண்ணோட்டத்திற்கும் உங்கள் சமுதாய கண்ணோட்டத்திற்கும் அது எதிராயிருக்கலாம். உங்கள் சமூக வாழ்விற்கு அது தடங்களாயிருக்கலாம். ஆனால் பொறுமையுடனும் விசுவாசத்துடனும் கர்த்தரிடமிருந்தே வருகிறதை இந்த காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளின் வல்லமையை கர்த்தராகிய தேவன் விளக்குவார். டிசம்பர் 1973 அவர் மறிப்புக்கு முன்பு சபையின் அலுவலர்களிடமும் அவர்களது குடும்பத்தாரிடம் தலைவர் லீ பேசிக் கொண்டிருந்த போது சபையின் நல்வாழ்வு திட்டத்தின் ஒரு வரலாற்றை கொடுப்பதின் பின்வரும் கேள்வியை அவர் கேட்டார். இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பேசுகிறார்கள் என அவர்களுக்கு தெரியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? பின்னர் அதே உரையில் பொருத்தமற்ற புத்தகங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் வீட்டை படை எடுப்பதை பொறுத்துக் கொள்வதற்கு எதிராக பாதுகாப்பதற்கான சகோதரர்களின் ஆலோசனைக்கு சம்பந்தமானதை பற்றி அவர் கேட்டார். சகோதரர்களை பற்றி அவர்கள் தீர்க்கதரிசிகளாக அல்ல, ஒரு நல்ல காரியத்தை சிந்திக்கிற மனிதர்களாக நினைக்க சகோதரர்களுக்கு நீங்கள் மிக நெருக்கியவர்களா? மன்னிப்பின் அற்புதம் இருக்கிறது என்றும் தேவன் மன்னிப்பார் என்றும் ஆறுதலான வார்த்தைகளை தனது எழுத்துக்களில் நமக்கு அளிப்பவர் தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பலே. மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் எதிர்கொள்கிற எதிர்பார்க்காத சவாலை பற்றி தலைவர் கிம்பல் நமக்கு எச்சரித்தார். வாழ்க்கையின் மாறும் நேரங்களை மாற்றும் சக்தி தனிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் மரணத்தின் முடிவடைந்த கார்த்தேஜ் சிறைசாலையின் சம்பவங்களை நாம் மாற்றியிருப்போமா? பிரதான தலைமையின் ஒவ்வொரு காலை கூட்டத்திலும் சகோதரர் முறையெடுத்து ஜெபிப்பார்கள். தலைவர் எஸ்ரட்ட பென்சன் ஜெபத்தை கேட்க நாம் எப்போதும் விரும்புவேன். ஆசீர்வாதங்களை கேட்கிறதற்கு பதிலாக அவரது ஜெபம் ஏறக்குறைய முற்றிலுமாக நன்றி கூறுவதாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய மற்றொரு சாட்சியில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் வார்த்தைகளை தலைவர் பென்சன் மீண்டும் சொன்னார். பூமியிலுள்ள எல்லா புத்தகங்களிலும் மார்மன் புத்தகமும் மிக சரியான புத்தகம். அதுவே நமது மதத்தின் தலைக்கல். எந்த புத்தகத்தையும் விட அதன் கருத்துகளின்படி வாழ்வதால் ஒரு மனிதன் தேவனுக்கு நெருக்கமாயிருக்கலாம். என்னை நோக்கி முடிவு பரியந்தம் உறுதியாயிரு, அப்பொழுது நீ ஜீவிப்பாய் என சொன்ன இரட்சகர் அவரை பின்பற்ற நம்மை எச்சரித்தார். சபையின் தலைவராக நமது 9 மாத காலத்தின் போது நாம் அனைவருமே தலைவர் ஹாவர்ட் டபிள்யூ ஹண்டரிடம் கூட பிறந்த நல்ல குணத்துடன் அன்பை உணர்ந்தோம். கர்த்தராகிய தங்களின் அங்கத்தினரத்தின் பெரிய அடையாளமாகவும் தங்கள் மிக பரிசுத்த உடன்படிக்கைகளுக்காக தெய்வீக அமைப்பாகவும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டுங்கள். சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆலய தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எனது இருதயத்தின் ஆழமான விருப்பம். தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி சொன்னார், இந்த காலத்தின் எல்லா தீர்க்கதரிசிகளுடனும் நான் முகமுகமாய் பேசவில்லை. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தோடு நான் பரீட்சைப்படவிடவில்லை. அவர் பேசியதை எப்போதுமே நான் கேட்டதில்லை. ஆயினும் ஒரு வாலிபனாக நாவில் வாழ்ந்த எனது தாத்தா அவர் பேசியதை கேட்டிருக்கிறார். இந்த காலத்தின் மகத்தான தீர்க்கதரிசியாக அவர் தெய்வீக அழைப்பை சாட்சியளித்திருக்கிறார். ஜெபிக்க ஒரு தோப்பிற்குள் இளம் ஜோசப் ஸ்மித் போனதையும் பிதாவிடமிருந்தும் குமாரிடமிருந்தும் தெய்வீக வெளிப்படுத்தல் மூலமாக அவரது பதிலை பெற்றதுமான முதல் தரிசனத்தை தலைவர் ஹிங்க்லி சாட்சி பகிர்ந்தார். ஆலயங்களை கட்டுவதற்கும் அங்கே நடைபெறும் பரிசுத்த பணி மீதும் தலைவர் ஹிங்க்லிக்குள்ள ஆர்வம் பின்பற்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு துருவ நட்சத்திரமாயிருக்கிறது. இன்றும் கூட உங்களின் கருத்தின் மேல் உங்களின் நீடிய பொறுமையிலும் நேர்மையிலும் நீங்கள் பிரசங்கிக்கிற கோட்பாடுகளின் நம்பிக்கைத்தன்மையிலும் நீங்கள் முன்னேறி பழக்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒழுக்க கருத்துகள் மேல் மனுகுல குடும்பத்தின் வருங்காலத்தை வையுங்கள் என்பதை நாம் தொடர்ந்து நாட வேண்டும் எனவும் 1839 கொடுத்த பிரதான தலைமையின் விருப்பத்தை நம்பிக்கையோடு நமது நேசமுள்ள தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் வான்சன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தீர்க்கதரிசியாக ஞானதிருஷ்டிக்காரராக காவலராக சேவை செய்கிறவரே தாமஸ் எஸ் மான்சன். போதகரின் மாதிரியை தனது வாழ்வில் அவர் உண்மையாகவே எடுத்து காட்டுகிறார். அவரது உண்மையான விருப்பம் அவரது சேவையால் எப்போதும் காணப்படுகிறது. கர்த்தருக்காக பேசுபவராக தலைவர் மான்சன் இருந்து அவரது ஆலோசனையையும் வழிகாட்டுதலையும் பின்பற்ற நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். சரியாக சொல்ல போனால் அவரது தீர்க்கதரிசி மூலமாக போதகர் நம்மிடம் பேசுகிறார். இது சத்தியமாயிருக்கிறது என நான் அறிவேன். சகோதரர் கூடுகிறே, கூட்டங்களில் கண்டிருக்கிறேன். ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளின் காலடிகளில் நான் அறிந்திருக்கிற நேசிக்கிற இந்த பிற்கால சாட்சிகளாலும் ஒருவன் போதிக்கப்பட்டதைப் போல ஏற்பாடுகளின் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் இந்த சபை அங்கத்தினர்களாக செவி கொடுக்கப்பட்டு இன்றும் கூட கர்த்தரின் தீர்க்கதரிசியை பின்பற்றி கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். வானங்களின் தேவன் இருக்கிறார் என்றும் இயேசுவே கிறிஸ்துவென்றும் நம்மை வழிநடத்த தீர்க்கதரிசிகளையும் ஞானதிருஷ்டிக்காரர்களையும் வெளிப்படுத்துபவர்களையும் கொண்ட இந்த பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை என்றும் இந்த சத்தியங்களை பயபக்தியாக நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமேன்.
அநேக வருடங்களுக்கு முன்பு போரோவோ கேனியன் வாயிலின் அருகே உள்ள பல்கலைக்கழக அவென்யூ வழியாக காரை ஓட்டி கொண்டு போயிருந்தேன். எனக்கு முன்னால் போக்குவரத்து மெதுவாக ஸ்தம்பிக்கப்பட்டேன். முனையில் போலீஸ் வாகனங்கள் தங்கள் விளக்குகளை மின்னிட கண்டேன். அநேக நேரம் அங்கு இருக்க வேண்டுமோ என்று நான் நினைத்து கோபப்பட்டேன். இந்த எல்லா குழப்பத்திற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்பதை அறிய நானும் ஆவலுள்ள இருந்தேன். புரோவோகேனியனுக்கு செல்லும் வாயில் கிழக்கு பக்கம் ஒட்டிய முகப்பு பாறையை நான் பார்த்தபோது சில மனிதர்கள் ஏறிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் அவர்களை தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் என்று நினைத்து கொண்டேன். எதற்காக அவர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள்? கடைசியில் அதை நான் பார்த்தேன். எப்படியோ ஒரு பெண்ணாடு, காணாமற் போன ஒரு ஆடு பாறை முகப்பின் மீது 25 அடி உயரத்திற்கு ஏறி அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். வேறு எதுவும் நான் செய்ய இயலாததால் காணாமற் போன பெண்ணாடு நின்று கொண்டிருந்த பாறை முகப்பில் அது சென்ற வழியை நோக்கினேன். அது எப்படி எங்கே சென்றது என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை. ஆயினும் அது எங்கே இருந்தது, எனக்கு முன்னால் உள்ள அத்தனை சலசலப்புகளை அதை மீட்பதிலேயே குறியாக இருந்தது. நான் அங்கிருந்து ஓட்டிக்கொண்டு போக ஆரம்பித்த போது ஒரு கவலை என்னை வாட்டியது. தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் நிச்சயமாக நல்லெண்ணத்தில் இருந்தாலும் அவர்களை அந்த பெண்ணாடு எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்? அவர்கள் அதை எப்படி சாந்தப்படுத்தவும் அதை மீட்பார்கள் என்று யோசித்தேன். அவர்களின் திட்டத்தை பற்றி எதுவும் அறியாதவனாய், ஆனால் எவ்வாறு விலங்கினங்கள் நீரால் விரட்டப்படும் போது எவ்வாறு மிரண்டு போகும் என்பதை பற்றி கொஞ்சம் அறிந்திருந்தேன். பிறகு நான் வியந்ததாவது, மெய்ப்பன் எங்கே? நிச்சயமாக எதற்கு செய்கை செய்யாமலே அந்த பெண்ணாட்டை நெருங்கி சிறந்த வாய்ப்பை பெற்றிருப்பான். மெய்ப்பினின் அமைதியான குரலுக்கு உதவும் கைகள் அந்த தருணத்தில் தேவைப்பட்டது. ஆனால் அவன் அங்கு இல்லை. சபையின் அங்கத்தினர்களாய் சில சமயங்களில் நாம் தேவைப்படும் போது இந்த மெய்ப்பனை போல காணப்படுகிறோம். புதியதாக அழைக்கப்பட்ட ஊழிய தலைவர்களுக்கு 2800 புதிய ஊழியர் தலைவர்களுக்கு மாநாட்டில் தலைவர் மான்சன் கூறினார், அங்கத்தினர்களின் சுவேஷ அறிவித்தலின் பயிற்சி திட்டத்திற்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை. சுவேஷத்தை பற்றிய சிறுகையோடுகளை கெடுப்பது இதற்கு ஈடாகாது. இதை புரிந்து கொள்ளுதலோடு பார்க்கும்போது ஊழியக்கார அங்கத்தினர்களாகிய நீங்கள் நானும் மெய்ப்பாளராக இருக்கிறோம். தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர்களைப் போல முழுநேர ஊழியர்கள் தனியாக செய்ய முடியவிட்டாலும் அவர்களால் முடிந்த செய்கிறார்கள். நிச்சயமாக முழுநேர ஊழியர்கள் அவர்களால் முடிந்த மட்டும் தொடர்ந்து செய்தார்களால், ஆனால் நீங்கள் நானும் மன விருப்பத்தோடு நியாயப்படி நம்முடைய தான மற்றும் நமக்கு பொருத்தமான தனிப்பட்ட முறையில் நாம் அறிந்து காணாமற் போன மற்றும் மீட்க வேண்டிய அவர்களுக்கான பணியை செய்வது சிறந்ததாக இருக்கலாம். கோட்பாடுகளும் உடன்படிக்கைகளும் 81:81 நாம் படிக்கிறோம், எச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அயலானை எச்சரிக்க வேண்டும். கிளை ஊழியங்களின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஊக்குவிப்பதற்காக சபையின் அநேக பணியங்களுக்கு பயணம் செய்யும் சில ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தேன். இது வெகு மதிப்பு உடையது. அவைக்குரிய அனுபவமாக இருந்தது. உலகத்தில் எஞ்சிய பகுதிகளில் இந்த சதவீதமானது நிச்சயம் அதிகமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். சபை அங்கத்தினரால்லாதவர்கள் சபையின் விசுவாசம் உள்ள அங்கத்தினருடன் அதிகமான நேரத்தோடு இடைப்படும் போதே அல்லது சபை நம்பிக்கை மற்றும் கோட்பாடுகள் குறித்து துல்லியமான தகவல்களை வெளிப்படையாய் தீர்க்க முயலும் போதே அவர்களின் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகளாக இருக்கின்றன என அதே ஆய்வு கூறுகிறது. உலகம் முழுவதிலும் ஊழியம் செய்யும் 50,000 அதிகமான முழுநேர ஊழியக்காரர்கள் சபை பெற்றுள்ளது. சபை வரலாற்றில் என்றென்றும் பெற்றிராத என்னுடைய சுவேஷத்தை பிரசங்கம் அவர்களுக்கு உதவுவதோடு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தில் சிறந்த கற்பி அவர்களாக மாற்றுகிறது. அந்நியர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும் என காத்திருக்கும் போது சபை வளருவதற்கான பொன்னான வாய்ப்பை நாம் இழக்கிறோம். ரட்சிப்பின் திட்டம் அளிக்கும் பதிலை தேடுபவர்களுக்கு சுவேஷத்தில் ஒளியை நாம் மிக வாஞ்சியுடன் கொண்டு வருவ வேண்டும். அநேகர் தங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்படுகின்றனர். உலகத்தின் பொருளாதார மாற்றத்தினால் சிலர் பாதுகாப்பை தேடுகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து நம்மோடு சேர்ந்து கிறிஸ்துவின் சுவேஷத்தை தழுபவர்களோடு அவர்களை இணைப்பது நமது ஸ்லாக்கியமாகும். கர்த்தரின் சுவேஷ பூமியில் உள்ளது. அது அவர்களுடைய வாழ்வை இங்கேயும் வரப்போகிற நித்தியத்திலும் ஆசீர்வதிக்கிறது. கர்த்தராகிய இரட்சகரின் பாவ நிவர்த்தியில் சுவேஷமானது மத்தியஸ்தமாக இருக்கிறது. பாவ நிவர்த்தியானது பாவங்களை துப்புர கழுவும் வல்லமையையும் குணப்படுத்திய நித்திய வாழ்வை அளிப்பதுமாக இருக்கிறது. பாவ நிவர்த்திக்குரிய விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் உடன்படிக்கைகளின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம், மனந்திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தவாயினவரை பெற்றுக்கொள்ளுதல், நித்தியத்திற்கு நிலைத்திருந்தல் ஆகிய சுவேஷ நியமங்களை பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படும். உலகத்திற்கான நம்முடைய ஊழியத்தின் மகத்தான செய்தியாக எல்லா மனித குலமும் மீட்கப்படவும் நல்ல மெய்ப்பானாகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் சேர்ந்திடவும் அழைப்பு விடுக்குதாகும். மஸ்தாபிகிதம் ஞானஸ்தானம் நாம்
just as he's done anciently. We also know that his gospel is administered with
பிதாவானவர் அவருடைய தீர்க்கதரிசிகளிடம் அவர் முற்காலத்தில் பேசிய போலவே இன்றும் பேசுகிறார் என்பதை நான் அறிவோம். அவருடைய சுவேஷமானது மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரியத்துவத்தினால் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை அறிவோம். அந்த ஒரு செய்தியும் இன்று பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யாவருக்கும் அப்படிப்பட்ட நித்திய முக்கியத்துவத்தை தருவதில்லை. நாம் எல்லோரும் இச்செய்தியை மற்றவர்களுக்கு வல்லமையோடு அறிவுறுத்தலோடும் கற்பிக்க வேண்டும். பரிசுத்தவானவரின் மெல்லிய சத்தமானது நமது மூலமாக மறுஸ்தாபித்தத்தின் அற்புதத்தை குறித்து சாட்சி பகிர்ந்து, ஆனால் முதலில் நாம் அவசியம் நமது வாயை திறந்து சாட்சி அளிக்க வேண்டும். வசன்
teaches us to open our mouths. Verse 7 leaves no doubt in anyone's mind who's memorized section 4 of the Doctrine and Covenants.
பின்பு நமது வாயை திறக்கும்படியாக மூன்று கட்டளைகள் வருகின்றன. உங்கள் வாய்களை திறவுங்கள், அப்பொழுது அவைகளை நிரப்பப்படும். நீங்கள் எருசலேமிலிருந்து வனந்திருக்கு பயணமாக பழைய நெப்பியை போல மாறுவீர்கள். இதே உங்கள் வாயை திறந்து பேசாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் அறிக்கட்டளைகளுடன் சுமைகளோடு இருந்தாலும் இதே நான் உங்களோடு இருக்கிறேன். இதோ உங்கள் வாயை அவைகள் நிரம்பப்படும்படியாக திறவுங்கள், மனந்திரும்புங்கள், நமது வாயை மூன்று முறை திறக்க வேண்டியிருந்ததால் நாம் ஒவ்வொருவரும் என்ன சொல்லுவோம். நானாக இருந்தால் நான் ஒரு ஆலோசனையை அளிக்க விரும்புகிறேன். முதலாவதாகவும் முக்கியமாகவும் இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது பாவநிவர்த்தியில் நமது விசுவாசத்தை இருக்கிறது நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். அவரின் மீட்பின் செயலானது எல்லா மனித குலத்தையும் நித்திய கோடையாலும் மனிதர்கள் சாத்தியத்துடன் அனுபவிக்கக்கூடிய பிதாவின் மிகப்பெரிய கோடையாகிய நித்திய ஜீவன் கோடையாலும் ஆசீர்வதிக்கிறது. இரண்டாம் முறை நாம் வாயை திறக்கும் போது நாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளில் முதல் தரிசனத்தை பற்றி கதையை, அதாவது ஏறக்குறைய 15 வயது சிறுவன் மரங்களிடந்தே தோப்புக்கு சென்று சிரத்தை மற்றும் தாழ்மையான ஜபத்தை ஏறெடுத்ததால் பரலோக அவனுக்கு திறக்கப்பட்டதை அவன் கண்டதை குறித்து நமது ஞானத்தை கூற வேண்டும். மூன்றாவது முறை நாம் நம்முடைய வாயை திறக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடான மார்மன் புத்தகத்தை பற்றி கூற வேண்டும். மார்மன் புத்தகம் உண்மையானதாக இருந்தால் அங்கே மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரியத்துவம் இருக்கும். மார்மன் புத்தகம் உண்மையாக இருந்தால் பின்பு ஆசாரியத்துவ வல்லமையால் ஜோசப் ஸ்மித் இயேசு கிறிஸ்துவின் சபையை மறுஸ்தாபிக்கப்பட்டார். தற்சமயம் நான் படித்து வரும் மார்மன் புத்தக படிப்பிலிருந்து ஆல்மா புத்தகத்தை எப்பொழுதுதான் நிறைவு செய்தேன் அவன் சொன்னான், அநேக ஆடுகள் இருந்தும் அவைகளை கவனிக்காமல் ஓநாய்கள் பிரவேசித்து தன் மந்தையை பட்சித்து விடுப்போடும் மட்டும் இருக்கிற மெய்ப்பெண் உலகில் உண்டா? இதோ தன் மந்தையினுள் ஓநாய் இருந்தால் அதை துரத்தாமல் இருப்பானா? முடியுமனால் இறுதியில் அவன் கொன்று போடுவானே. If you hearken unto his voice, he will bring you into his fold, and ye are his sheep. நீங்கள் அவருடைய ஆடுகளாயிருப்பீர்கள். நீங்கள் நிர்மூலமாகாதபடி தங்களுக்குள்ளே பட்சிக்கிற ஓநாய்களை பிரவேசிக்க வைக்க மாட்டார். இரட்சகர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நான் அனைவரும் அவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டுள்ளோம். ப்ரோவோ கேனியன் செல்லும் வாயில் பக்கம் அமைந்துள்ள பாறை முகப்பின் பதி மீதிருந்த பொன்னோ பெண்ணாடும் ஆல்மாவின் இந்த வார்த்தைகளுக்கு இரட்சகர் லூக்கா 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்தாலும் அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிப்பான் என்பதை எனக்கு நினைவூட்டுகிறது. காணாமல் போனதை குறித்து உணர்வது எப்படி என்பதை யோசிப்பதும் அவிக்குரிய தகப்பனானவன் தோன்ற பத்தொன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை தேடுவதின் அர்த்தத்தை பற்றியும் யோசிப்பது நம் அனைவருக்கும் முக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினரின் அனுபவம் உதவியும் தேவைப்படலாம். ஆனால் அவர்கள் ஆஜராகி உதவ தயாராகி தேவனின் பார்வையின் முன்பு விலை மதிக்க முடியாதவர்களாய் இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுடனே பக்கத்தில் ஏறுகிறார்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜனங்களுக்கு மனித ரூபத்திலே குறித்து பிரசங்கி நீங்கள் கூறி ஊழியம் கொள்ளுங்கள். என்னிடத்தில் ஒரு ஆத்மாவை கொண்டு வரும்போது என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் அவனோடு கூட உங்களது சந்தோஷமும் எவ்வளவு அதிகமாக இருக்கும். மேலும் இப்பொழுது ஒரு ஆத்மாவை என்னிடத்தில் கொண்டு வரும்போது என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் உங்களுடைய சந்தோஷமானது அதிகமாக இருக்கும் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் விவரிக்க முடியாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என வேதங்களும் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். மாநாட்டை முடிக்கும் போது ஆசரிப்பு கூடார பாடற்குழுவுக்கு, சால்ட்லேக் மத கல்வி நிலையங்களின் இணைந்து பாடற்குழுவுக்கும், ஐடஹோ பிரிகம்யாங் பள்ளிக்குழு கழகத்தின் ஆசாரியத்துவத்தின் பாடற்குழுவுக்கும், அவர்களது இயக்குநர்களுக்கும், பியானோ வாசிப்பாளர்களுக்கும் அழகான உணர்த்தலான இசைக்காக எங்களின் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தில் எந்த வகையிலாவது கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நேசமுள்ள தீர்க்கதரிசியான தாமஸ் எஸ் மான்சன் இந்த கூட்டத்திற்கு இறுதி சொற்பொழிவாளர். தலைவர் மான்சன் உரையை தொடர்ந்து காட் பி வித் யூ டில் வி மீட் அகெயின் என்ற பாடலை பாடற்குழுவர் பாடுவார்கள். பாடலுக்கு பின் எழுபத்தினர் மூப்பர் எல்டர் ராபர்ட் சி ஓக்ஸ் இறுதி ஜபம் ஏறெடுப்பார். அதன் பின் இந்த மாநாடு 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பொது மாநாட்டு முடிவு வரும்பொழுது என் இதயம் முழுமையாக இருக்கிறது. நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆலோசனைகளையும் சாட்சிகளும் இங்கு நாம் கேட்ட பொழுது நீங்கள் சுவிசேஷத்தின் கொள்கைகளை உற்சாகமாக வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கு கூட்டத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமாறு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவனும் ஜபம் செய்தவர்களுக்கும் இந்த இசையை வழங்கியவர்களுக்காகவும் நான் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றேன். சுவிசேஷத்தின் கோட்பாடு உடன்படிக்கைகளை எனக்கு நினைவுபடுகிறது.
And it shall be answered with a blessing upon their heads. May we long remember that which
நாம் நீண்ட காலம் அதை நினைவு கூறுமாக. இன்று நாம் நான் உங்களுக்கு நினைவு கூறுகின்றேன். அடுத்த மாதம் இந்த வார்த்தைகளை என்சைனோம் லயோனோவில் வரும். அதை நீங்கள் படித்து உணர்ந்து அது உங்கள் வாழ்க்கையில் அமைப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். என்னுடைய இரு பக்தியுள்ள ஆலோசனைகளை நான் நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். தலைவர் என்ரி பி ஐரிங், தலைவர் டைட்டர் யோஸ்டாப், அவருடைய சேவை மதிப்புக்கு மேலானது. 12 அப்போஸ்தலரையும் நான் நேசிக்கிறேன். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன். இன்று நாம் ஆதரித்த புதுமையான புது அங்கத்தினரை நாம் நினைவு கூறுகின்றோம். பரலோகத்தின் பிதாவின் படி அவர் அந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டது. எழுபதினார் அங்கத்தினரையும் தலைமை ஐயையும் நான் நேசிக்கிறேன்.
புது
தலைமைகளையும் இன்று நாம் தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ வேலை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். இங்கு விசுவாசத்துடன் வேலை செய்து அவர்களை ஓய்வு கொடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, நீங்கள் தேவ கர்த்தருடன் சேர்ந்து வாழ்வதற்கு உங்களை எப்பொழுதும் ஜெபித்து சோதனையை விடுவிக்க வேண்டும் என்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி அவருக்காக ஜெபம் செய்யுங்கள். அவர்கள் பொல்லாப்பிலிருந்து அவர்கள் வாழ்க்கை நல்ல மாதிரி இருக்க மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக ஜெபியுங்கள். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கூறுங்கள் நீங்கள் நேசிக்கிறேன் என்று. அவர்கள் எல்லாம் உங்களுக்கு செய்ததும் இன்னும் செய்து கொண்டே இருப்பதற்காகவும் ஜெபியுங்கள். நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சிறுவர்களும் பெரியவர்களும் பெண்களும் ஆண்களும், நாம் மிக சாத்தானுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் நம்மை அவன் வழியில் போல காத்து கொண்டிருக்கின்றான். அதற்கு வழி அநேகங்கள் உண்டு. நம்ம வழி நம்மை நாசம் படுத்தக்கூடிய வழி, அது அநேக வழிகள் இருக்கிறது. நல்லதுக்காக இருந்து நம்மை பொல்லாப்புக்கு எடுத்து செல்ல வழிகளும் உண்டு. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அது முக்கியமானது. அது இன்டர்நெட். அது ஒரு வகையில் நமக்கு நல்ல காரியங்களை பார்க்கக்கூடிய பொருள்களை காட்டவும் உலகம் முழுவதிலும் உரையாடுவதற்கு உபயோகமாக இருக்கிறது. நம்ம சபையிலும் கூட ஒரு அழகான வெப்சைட் இருக்கின்றது, அதில் நல்ல காரியங்களிலும் அடங்கியிருக்கின்றன. மற்றொரு காரணத்தில் மிக ஆச்சரியமும், இன்டர்நெட்டை உபயோகர்கள் பொல்லாப்புக்குரிய காரணத்திலாக இருக்கிறார்கள். அபாச படங்களை பார்ப்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவர்கள் என் சகோதரி சகோதரிகளை, அந்த மாதிரி இதில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுடைய ஆவியை அழித்து போய்விடும். நீங்கள் சுத்தமாகவும் பலத்து உடையவர்களாகவும் அதை தூரம் தள்ளிவிடுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் நான் என்னுடைய சத்தத்தின்படி எச்சரிக்கையை நீங்கள் எங்கிருந்தாலும், முக்கியமாக இளம் வயதர்களுக்கு அபாசம் படங்கள் செல்போனிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அருமையான நண்பர்களே, எந்த ஒரு காரணத்தாலும் அதில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான சாத்தான் இழைப்பாக இருக்கிறது. அதில் நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் அதிலிருந்து வெளியேறுங்கள். இப்போவே உதவி நாடுங்கள், அதிலிருந்து மாறுங்கள். அந்த வழியில் அதற்கு வேண்டிய வழியை தேடுங்கள்.
May we say with
Joshua of old, போல இந்த நாள் நாம் யாருக்கு சேவை செய்யும் என்று சொல்வோம், ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு சேவை செய்வோம். இப்பொழுது என் சகோதர சகோதரிகளே, ஆலயங்கள் முழுதும் கட்டியிருக்கிறோம், இன்னும் கட்டிக்கொண்டு செல்வோம். நீங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆலயத்தை அடையுங்கள். நான் உங்களை தவறாமல் போவன் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தில்தான் சமாதானம் பெற முடியும். அங்கு நமக்கு புதுப்பிக்கவும் பலத்தையும் கட்டளை கீழ்ப்படுவதற்கு உதவும். இது என்ன ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு ஆலயத்தில் செல்வதற்கு. நாம் அங்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெறுவோம். நாம் அங்கு ஒரு மிகப்பெருந்த சேவை செய்கின்றோம். நாம் செய்கின்ற செயல்கள் நாம் யாருக்கு செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது. நமக்கு நன்றி தேவைப்படுவதில்லை. நாம் செய்கின்ற வேலையை உத்தரவு பெறும் என்று நமக்கு தெரிவதில்லை. இருந்தாலும் நாம் சேவை செய்கின்றோம். அத்தகைய சேவை வரக்கூடியது வேறு எதுவிலும் செயல்களிலும் வருவதில்லை. நாம் முக்கியமாக கர்த்தர் நமக்காக அவர் ஜீவனை பலி கொடுத்தது போல் சின்ன வழியில் நாம் இந்த ஆலயத்தில் செல்லும் சிறு செயலை அதை போன்றதாக இருக்கிறது. தன்னால் செய்யக்கூடியாத காரியத்தை நாம் அவர்களுக்கு இந்த பூமியிலிருந்து செய்கின்றோம்.
மனித
குலத்துக்கு நாம் செய்கின்ற உதவிக்காக நான் மிக்கவும் நன்றி உள்ளவனாய் இருக்கின்றேன். நாம் அநேக ஆயிரக்கணக்கான பரலோகத்தின் பிதாவின் குழந்தைகள் நம்ம விசுவாசத்தில் இல்லாதவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்து நாடுகின்றோம். எங்கு அந்த உதவி தேவைப்படுகிறதோ அங்கு நாம் செய்வோம். உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் நன்றி உள்ளவராயிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, நான் மிக்க மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்காகவும் அதிலிருந்து வர ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நான் மிக்க நன்றி உள்ளவராயிருக்கின்றேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். நமக்கு உண்மையாக தேவன் ஜீவிக்கிறார், கர்த்தர் இயேசு நாம் கர்த்தர் என்றும், பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பாயாக, உங்களுடைய வீட்டும் அன்பும் நிரப்புமாக, உங்களுடைய சாட்சிகள் வளரப்படி சாத்தானிடமிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக நான் உங்களுடைய தாழ்மையுடன் என்னுடைய முழு இதயத்தோடும் தேவனுடைய சித்தத்தின்படி அவரை சேவை செய்யும் இதற்கும் உங்களையும் சேவை செய்வதற்கு சித்தமுள்ளவனாயிருக்கின்றேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளை, பொது மாநாடு முடிந்தது. நீங்கள் வீடு திரும்பும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக செல்வோம். நான் நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். எனக்கும் பொது அதிகாரிகளுக்கும் உங்களுடைய ஜெபத்தில் நினைக்குமாறு திரும்பி 6 மாதத்திற்கு பின் நான் கர்த்தரை ஆசீர்வாதம் எல்லோரோடும் இருப்பாடி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய இரட்சகர். ஆமென்.
Our Father, who art in heaven,
பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே,
may it ever be so in our hearts.
நாம் எப்பொழுதும் எங்கள் இதயத்தில் இருப்பதாக நாங்கள் எங்கள்
தாழ்மையுடன்
காலத்துக்குரிய கொள்கைகளை நாங்கள் இங்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
Instructions that we have received. We're thankful for the words of instruction we have received from
இங்கு நமக்கு கொடுத்த அத்தனை ஆலோசனைகளுக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
And reaching out. Father, we're thankful for the words reminding us of thy son Jesus Christ.
பிதாவே, எங்களை உங்களுடைய ஒரே திருக்குமாரனை நினைவு கூற்றுவதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
And the power and the serenity that can come into our lives as we worship there. Father, we're thankful for technologies of transmission and recording that let these words be heard around the world.
நமக்கு உதவி தந்த அநேக காரியத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே.
Ponder them and strive to build our lives upon these
precepts. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை படிக்கவும் சிந்திக்கவும் அதை வாழ்க்கையில் அமைப்பதற்காக உங்களை ஆசீர்வதிக்க நன்றி சொல்கின்றோம். நாங்கள் வீடு திரும்புவதற்கு எங்களை ஜாக்கிரதையாக வீட்டை செல்ல ஆசீர்வதிக்கவும். இந்த ஜெபத்தை நாங்கள் மிக்க நன்றியை செலுத்திக் கொள்கின்றோம். நம்முடைய கர்த்தரின் பாவ நிவர்த்தனைக்காக பலி தந்ததற்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
This has been a broadcast of the 100
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 179வது வருடாந்திர பொது மாநாட்டின் ஒளிபரப்பு. சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலர்கள் இருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மார்மன் ஆசரிப்பு கூடார பாடற் குழுவால் இசை வழங்கப்பட்டது. இந்த ஒளிபரப்பு பானவெல் கம்யூனிகேஷனால் ஒரு பொது சேவையாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு, ஒலிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான ஒப்புதல் இன்றி தடை செய்யப்பட்டுள்ளது.